செவ்வாய்
அல்லது
செயலமர்வு
விடப்படுகிறது.
செயலமர்வை
வழங்குவதற்காக
புத்தகம்
ஆன்மீக
ஒருமைப்பாட்டு
நிலையத்தின்
தலைவரும்
புத்தகம்
அப்துல் மஜீத்
வெங்கடமையுடைய
பணிப்பாளரும்
பல்லூர்
ஆசிரியர்
பல்லுரை
ஆய்வாளருமான
பஷீர்
கே
அப்துல் நாசர்
ரஹ்மானி
அவர்களை
அன்போடு
இருவரை
வருவாதோம்.
السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. وصلوات ربي وسلامه على سيدنا ونبينا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، أنب الله قورب الطليب ربالكليم அன்புக்கினிய பெரியார்களே, உலமா பெருந்தகைகளே, ஹைஅத்து ஹிமாயத்தில் உம்மா ஒழுங்கு செய்துள்ள இந்த ஜகாத் மாநாட்டிலே எம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மர்மையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, உங்களுடைய கைகளிலே இப்பொழுது நாம் பேசுவதற்கு இருக்கக்கூடிய பாடத்தின் சிறு குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் இதிலேயும் பார்க்கலாம். இந்த அமர்விலே ஜகாத் என்றால் என்ன, ஜகாத்தின் அடிப்படைகள் யாவை, விதிமுறைகள் யாவை, ஜகாத் விதியாக கூறிய பொருட்கள் ஊடாக அவற்றை தெரிந்து கொள்வதுடன் ஜகாத் பெறுபவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு முயற்சியாக இருக்கும். ஒன்றரை மணித்தியாலத்துக்குள் நாம் இதனை செய்து முடிக்க வேண்டியிருப்பதனால் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வேண்டி நேரடியாக விடயத்துக்குள் புகுகின்றேன். ஜகாத் இஸ்லாத்தின் மூன்றாவது ஒரு கடமை என்பது உங்களுக்கு தெரியும். ஜகாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கிய ஒரு இபாதத் என்பதும் உங்களுக்கு தெரியும். தொழுகை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை ஒரு முக்கியமான இபாதத்தாக விதியாக்கி இருக்கிறார். குர்ஆனிலே தொழுகையோடு இணைத்து 27 இடங்களில் அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பிரஸ்தாபித்திருக்கிறார். ஜகாத்திலே அதனுடைய நன்மைகள், ஜகாத் கொடுப்பதன் சிறப்புகள், அதனை கொடுக்காது விடுவதனால் அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள், இவற்றையெல்லாம் நாங்கள் நிறைய விளங்கி இருக்கிறோம். ஆகவே அவற்றை பற்றி பேசுவதை நான் தவிர்த்து ஜகாத் பற்றிய அஹ்காம், சட்டதிட்டங்கள் பற்றிய விஷயங்களோடு நாம் சம்பந்தப்படுவதற்கு முயற்சிக்கின்றோம். முதலாவது, ஜகாத் என்றால் என்ன என்று வரைவிலக்கணம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜகாத் தொழுகை எப்படி ஒரு இபாதத் என்று நான் நேரவே சொன்னேனோ அது போல ஒரு இபாதத், ஹஜ் ஒரு இபாதத், நோன்பு ஒரு இபாதத். இபாதத்துகள் ஒரு அடிப்படையை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள் என்பன அவற்றின் நேரம், அவற்றின் முறை, அவற்றின் எண்ணிக்கை, அவற்றின் இடம் என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது அல்லது அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தீர்மானிக்கப்பட்டது. மூன்றாம் ஒரு நபருக்கு அதில் இடமோ அல்லது அனுமதியோ கிடையாது. என்னென்ன இபாதத்தின், இபாதத்தொன்றின் முறை, அதனுடைய எண், அதனுடைய காலம் நேரம், அதனுடைய இடம், இந்த நான்கும் ஷாரிஅ், அதாவது ஷரியத்தை கொடுத்த அல்லாஹ், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் தீர்மானிக்க முடியும். வேறொருவரால் தீர்மானிப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்கப்படவில்லை. தொழுகை என்றால் எத்தனை ரகாத் புஹுருக்கு, எந்த நேரம், எந்த இடம், எப்படியான முறை, ஹஜ் என்றால் எந்த இடம், எந்த காலம், எத்தனை தடவை தவாப், எத்தனை தடவை, எத்தனை சுற்று, இதெல்லாம் வரையறுக்கப்பட்டது. இதை வரையறுத்தவர்கள் மனிதர்கள் யாரும் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லது அவனுடைய வஹ்யின் நிழலில், அவனுடைய வஹ்யின் வெளிச்சத்தில் நேரடியாக அவன் அறிவிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதர் தொகுத்து தந்தது, எங்களுக்கு சொல்லித்தந்தது. மூன்றாவது ஒரு நபர் இதிலே கையளிக்க முடியாது. ஜகாத்தும் இபாதத். ஜகாத்தை ஒவ்வொருவரும் தனக்கு விருப்பப்பட்ட பிரகாரம் கையெடுத்துக் கொள்ள முடியாது. எப்படி தொழுகையை நாம் நம்முடைய விருப்ப பிரகாரம் கையில் எடுத்து விளக்கப்படுத்தவோ விளங்கவோ கூடாதோ, அதுபோல ஜகாத்தையும் நாம் நமக்கு நம்முடைய சுய சிந்தனைக்கு, நமது கற்பனைக்கு, நமது ஊகங்களுக்கு இப்படி இடம் கொடுத்து நாம் விளங்கவோ விளக்கப்படுத்தவோ அனுமதிக்கப்படவில்லை. இந்த பீடிகையோடு ஜகாத் என்றால் என்ன, தொழுகை என்றால் என்ன, வரை விளக்கணம் இருக்குது, நோன்பு என்றால் என்ன, வரை விளக்கணம் இருக்கு. கொஞ்சம் வேகமாக போவேன் என்றால் குறிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்துக்குள் சென்று முடிக்கவும் வேண்டும், ஆகினால் சற்று வேகமாக போவேன். நீங்களும் என்னோட வேகமாகவே இயங்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். கடுமையான தலைவலியில இருந்து பேசுறேன், துவா செஞ்சு போகணும். துஹருக்க 11 மணிக்கு ஆரம்பிச்ச தலைவலி வெடிக்கும் போல இருக்குது. இப்ப ஜக்காத்தின் வரை விளக்கணும், தொழுகைக்கு ஒரு வரைவிலக்கணம், ஹஜ்ஜுக்கு ஒரு வரைவிலக்கம் இருப்பது போல ஒரு தாரீஃப், அதாவது டெஃபினிஷன் ஒன்று இருக்கிறது ஜகாத்துக்கு. அதாவது குறிப்பிட்ட செல்வத்தில் இருந்து குறிப்பிட்ட முறைப்படி குறிப்பிட்ட காலத்தில் வெளியேற்றப்பட்டு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் செல்வம். ஜகாத் என்பது ஒரு செல்வம், செல்வம் ஒன்றிலிருந்து பெறப்படுகிறது. அந்த செல்வமும் வரையறுக்கப்பட்டது, எல்லா செல்வத்திலிருந்தும் பெற முடியாது. இரண்டாவது, அதை கொடுப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. குறிப்பிட்ட செல்வம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட முறை, குறிப்பிட்ட சாரார், இப்படி ஜகாத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எல்லோரும் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அல்ல, எல்லோருக்கும் எல்லா பொருள்களிலும் ஜக்காத் கடமையும் அல்ல, எல்லா காலங்களிலும் ஜக்காத் கடமையும் அல்ல, நினைத்த முறைப்படி செய்வதற்கும் ஜக்காத் அனுமதிக்கப்படவில்லை, யாருக்கும் கொடுக்கலாம் என்பதுமல்ல, குறிக்கப்பட்ட 8 சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டுமே ஜக்காத்தை கொடுக்கலாம். இது ஜக்காத்தினுடைய வரைவிலக்கணமாக இருக்கிறது. ஜக்காத் விதியாகக்கூடிய பொருட்கள் இப்பொழுது ஏலவே சொன்னப்பட்டது போல குறிப்பிட்ட செல்வத்தில் இருந்து, குறிப்பிட்ட செல்வம், எல்லா செல்வங்களிலிருந்தும் ஜக்காத் விதியாக்கப்படவில்லை. இப்ப விதியாக்கப்பட்ட ஜகாத் கடமையாக்கப்பட்ட செல்வங்கள் யாவை, அதுக்குத்தான் வாரம். கால்நடைகள், கால்நடைகள்ல ஒட்டகம், மாடு, ஆடு, பயிர்கள். மூன்றாவது பழங்கள். நாலாவது தங்கம் மற்றும் வெள்ளி. ஐந்தாவது உலோகம். ஆறாவது புதையல். ஏழாவது வியாபார பொருட்கள். இவை ஜகாத் விதியாகக்கூடிய பொருட்கள் என்னென்ன? 7 கால்நடைகள், ஒட்டகம், மாடு, ஆடு, பயிர்கள், பழங்கள், தங்கம், வெள்ளி, உலோகம், புதையல், வியாபார பொருட்கள். இதுல ஒவ்வொன்றாக நான் விளக்கப்படுத்துறேன். முதலாவது ஒட்டகம். சில விஷயங்களை தவித்திருக்கிறேன், என்றால் ஒட்டகம் எங்களுக்கு இந்த நாட்டில் எங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று இல்லை, அதை படித்து காலத்தை நாங்கள் இந்த இடத்துல கடத்த வேண்டிய தேவை ஒன்று இல்லை, அதனால் எங்களோடு உள்ளவற்றை மட்டும் சம்மந்தப்படுத்தியிருக்குது. மாட்டின் ஜகாத், மாட்டின் ஜகாத், இதெல்லாம் குர்ஆனில் ஹதீஸில் உள்ளவை, குர்ஆனில் ஹதீஸில் உள்ளவை. இவை ஒவ்வொன்றுக்காக ஆதாரம் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை என்பதனால் இந்த வாய்ப்பாடை மட்டும் உங்களுடைய கையில் தந்திருக்கிறது, நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஜகாத்தில் ஒரு பொருளில் ஜகாத் விதியாகுவதற்கு, தாழ்வு இருந்த குறிப்பிடுத்துக்கோங்க, ஒரு பொருளில் ஜகாத் விதியாகுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒரு பொருளில் ஜகாத் விதியாகுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலில் அந்த பொருள் அதன் சொந்தக்காரரிடம் குறிப்பிட்ட ஒரு கால அளவுக்கு இருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஒரு கால அளவுக்கு இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஆண்டு இருக்க வேண்டும், ஒரு ஆண்டு இருக்க வேண்டும். வலா ஜகாத்த ஃபீ மாலில் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவ்ல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொருளில் அதுக்கு ஒரு வருடம் வரும் வரைக்கும் ஜகாத் கிடையாது என்பது இந்த ஹதீஸின் அர்த்தமாக இருக்கிறது. ஒரு பொருள்ல ஜகாத் கொண்டு வாஜிபாகுவதற்கு ஒரு வருடம் வர வேண்டும். ஒரு சில பயிர்களையும் பழங்களையும் தவிர, பயிர்களுக்கும் பழங்களுக்கும் அறுவடையின் போது கொடுக்க வேண்டும். அதே போல புதையலுக்கும் உலகத்துக்கும் கிடைக்கிற போது கொடுக்க வேண்டும். பயிர்கள், பழங்கள், மூன்றாவது என்ன சொன்னேன், உலோகம், நாலாவது புதைகள், இந்த நாளும் கிடைக்கும் போது கொடுக்க வேண்டியது. அது தவிர உள்ள மற்றவை வருடம் வரும் போது கொடுக்க வேண்டியது. இரண்டாவது, வருடம் என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு 355 நாட்கள், 355 நாட்கள். இந்த வேறு கலண்டர் வந்து இதுக்குரியது அல்ல. அடுத்தது, ஒரு ஆண்டு காலம் அவருடைய சொந்தத்தில், அப்சல்யூட் ஓனர்ஷிப், அதாவது அவருடைய முழுமையான சொந்தத்தில் அது இருக்க வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தைகள் பின்னால திரும்பி நான் வருவேன் அதற்கு, அதனால முன்கூட்டியே நல்ல முறையில் அதை கவனத்தில் இருந்த உரிமை என்பது அவருக்கு உரிய முழு உரிமையாக இருக்க வேண்டும். அப்சல்யூட் ஓனர்ஷிப் அவருக்கு இருக்க வேண்டும். மில்க் டாம் என்று உலமாக்களுக்கு தெரியும், அரபியிலே சட்ட நூல்களில் இருக்கும். பரிபூர்ணமான ஒரு கலப்பரமற்ற, இரண்டாவது ஒருவருக்கு அதில் உரிமை கோருவதற்கு முடியாத, இவருக்கென்றே உரியதான ஓனர்ஷிப் கொண்டு அதில் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒருவருடைய கையில் மாடு, இப்பொழுது மாட்டுடைய வாய்ப்பாட்டில் இருக்கும் ஃபோமியுல்லா, அது ஒரு வருட காலம் அவருடைய சொந்தத்தில் இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்க கடமைப்படுகிறார். மூன்றாவது ஒரு நிபந்தனை இப்பொழுது அவருக்கு வருகிறது, அப்சல்யூட் ஓனர்ஷிப் ஒன் இயர் அவருக்கு முடிந்திருக்கிறது. மூன்றாவது ஒரு நிபந்தனை, நிசாப் எது இருக்க வேண்டும். நிசாப் என்றால் ஜகாத்தில எந்த ஒரு பொருளையும் ஜகாத் பொருளில் ஜகாத் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப எல்லை இருக்கிறது. ஒரு பொருளில் ஜகாத் வாஜிபாகுவதற்குரிய குறைந்தபட்ச அளவு என்று அதுக்கு சொல்லப்படும். ஒரு பொருளில் ஜகாத் வாஜிபாகுவதற்குரிய குறைந்தபட்ச அளவு, மினிமம் குவான்டிட்டி ஒன்று அது இருக்கணும். அதுக்கு நிசாப் என்று அரபியிலே சட்ட மொழியிலே சொல்லப்படும், ஹதீஸிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிசாப் ஜகாத்தில் மாட்டின் நிசாப் 30, தெளிவா இருக்குதா? எத்தனை? 30. ஒரு வருடத்தில் 30 எண்ணிக்கை மாடு அல்லது அதுக்கு மேலே, அது எத்தனை ஆயிரமா இருந்தாலும் பரவாயில்லை, வந்ததிலிருந்து ஓராண்டு செல்ல வேண்டும். 30 அவருடைய பட்டியல, 30 ஆனதிலிருந்து ஓர் இஸ்லாமிய ஆண்டு சென்றால் இவர் ஜகாத் கொடுக்க கடமைப்படுகிறார். 30 தான் ஆரம்ப எல்லை, அதிலிருந்து எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இடையிடையே எண்ணிக்கைகள் வித்தியாசப்படுகிற போது கொடுக்கிற மாடு எது என்பதும் வித்தியாசப்படும், கொடுக்கிற எண்ணிக்கையும் வித்தியாசப்படும். இப்ப பாருங்க, 30 முதல் எத்தனை வரைக்கும் போட்டிருக்கிறது, சிம்பிளிஃபைடு கல்குலேஷனோடு செஞ்சு தந்திருக்கிறது, அதாவது இலகுவான ஒரு இதோடு செஞ்சு தந்திருக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது, அது வியாபாரிகளுக்குரியது, வியாபாரிகள் மட்டும் அதை வேணுமென்றால் போட்ட காப்பி எடுத்துக்கோங்க, நான் அடுத்த வியாபார பொருள் சம்பந்தமாக வரும்போது நான் வரும். சரிதானே? அதாவது 30 எண்ணிக்கையிலிருந்து 39 வரைக்குமான எல்லை, அது 35 இருக்கலாம், 36 இருக்கலாம், ஈவன் 39 என்று வந்தாலும் அவர் கொடுக்க வேண்டியது என்ன? நிசாப் பக்கத்தில் விலகி சொன்னீங்கதானே, அடுத்த காலம்ல பாருங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது. கொடுக்க வேண்டிய அளவு, ஒரு வயது பூர்த்தியான ஒரு காளை மாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மாடு ஒன்று கொடுக்கணுமா இல்லையா? ஒரு மாடு கொடுக்கணும். அந்த மாடு வந்து ஆண் மாடா இருக்கணும், ஒரு காளையா இருக்கணும், வயசு மித்தனையா இருக்கணும். இதுதான் ஹதீஸ். இதெல்லாம் சராசின 30 ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள். ஒவ்வொரு 30 மாடுகளிலும் ஒவ்வொரு தபீ கொடுக்க வேண்டும். தபீ என்றால் ஒரு வயது பூர்த்தியான ஒரு காளை. நீங்க ஆணுக்கு பகரமாக ஒரு பெண்ணை பசுவை கொடுத்து சரி வரவும் மாட்டுச்சு, ஒரு வயசுக்கு பதிலாக 3 வயசை கொடுத்து சரி வரவும் மாட்டுச்சு, 6 மாசம் 7 மாசம் ஒரு கன்றுனை கொடுத்து சரி வரவும் மாட்டுச்சு, ஒரு வயது பூர்த்தியான ஒரு காளை கொடுக்க வேண்டும். 39 தாண்டிட்டால், ஒருவருடைய பட்டியல 39 தாண்டிட்டால், இப்பொழுது 40 முதல் 59 வரைக்கும் இரண்டாவது ஒரு கட்டம், இடையில எத்தனை எண்ணிக்கையும் இருந்து விட்டு போகலாம். 2 வயது பூர்த்தியான ஒரு பசு ஒன்று தான் கொடுப்பீங்க, ஆனால் கொடுப்பது காளை அல்ல, பசு. வயசு தனியா இருக்கும், ரெண்டா இருக்கணும். நல்லா தெளிவா விளங்குதுதான் நான் பேசுறது, விளங்குதுதானே? ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு பசு முஸின்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு 40 ஒரு முஸின்னா கொடுக்க வேண்டும், ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு பசு கொடுக்க வேண்டும். இப்ப 60 போயிட்டால் இலா மாஷா அல்லாஹ், அது எத்தனை எண்ணிக்கை அவரிடத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார்கள். ஒவ்வொரு 30 ஒரு வயது பூர்த்தியான ஒரு காளை, ஒவ்வொரு 40 ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு பசு. இப்ப ஒரு வருடத்துல 200 மாடு இருக்குது வைங்க, எத்தனை இருக்குது? 200 மாடு. இத 40 பிரிச்சா எத்தனை வரும்? 5. அப்ப 40 பிரிச்சால் ஒவ்வொரு 40 ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு பசு. அப்ப எத்தனை பசு கொடுப்பார்? 5. ஹதீஸ் இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஹதீஸ். அவங்க எழுத வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபி அவங்க போட்டு தந்த ஹிசாப் கல்குலேஷன் இது பிழைக்காது. ஒரு வருடத்துல 180 இருக்குது, என்ன செய்வார் சொல்லுங்க பாபு? 180 மாடு இருக்குது, என்ன செய்வார்? 30 பார்த்து எத்தனை வருது? 40 6 3 15 6 3 15. நல்ல விஷயம். அப்ப எத்தனை மாடு கொடுப்பார்? 6. ஆனா எப்படி கொடுப்பார்? ஒரு வயசு பூர்த்தியான ஒரு காலை, ஒரு வயசு பூர்த்தியான ஒரு காலை. 170 இருந்தால் 30 3 பாருங்க, கணக்கு கிடைக்காது. 30 3 பாருங்க, 3 3 9 9 போனா இன்னும் எத்தனை இருக்கு மிச்சம்? 170 90 போனா எத்தனை மிச்சம்? 80 மிச்சம். எத்தனை 40 இருக்குது? 2 40. 3 30 2 40 170. இப்ப 40 ரெண்டு வயது பூர்த்தியான ரெண்டு பசுவும், 30 3 வாரத்துக்கு 1 பூர்த்தியான காலை 3 என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. இது ஹதீஸ்ல வந்த கணக்கு. ஒரு நாளும் என்ன செய்யாது, பிரிக்க போது கொஞ்சமும் அதுல பிரச்சனை வர மாட்டேச்சு. இப்படி செஞ்சு கொண்டு போகலாம். இது மாட்டினுடைய கொடுக்க வேண்டிய அளவு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஜகாத்தில் ஆடு கால்நடைகள் 2 பகுதி ஆடு. ஆட்டுக்கும் இது போல இதே நிபந்தனைகள்லாம் வரும். ஒரு நிபந்தனையை நான் சொல்ல தவறித்தேன், இது எல்லாம் வேலை செய்கிற மாட்டுக்கு அல்ல. வேலை செய்கிற மாட்டு என்ன, கருத்தைக்கு பாவிக்கிறது, வெள்ளாம செய்யறதுக்கு பாவிக்கிறது, அந்த மாடுகளுக்கு அல்ல. அடுத்தது நீங்களாக புல்லு வாங்கி போட்டு வளர்க்கிற மாட்டுக்கும் இல்லை, சுயமாக தின்று அதாவது அதனுடைய உணவை அதனே தேடி சாப்பிடுகிற, அதே சமயத்தில் மனிதர்களின் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படாத சும்மா இருக்கிற மாடுகளுக்கு தான் ஜகாத் இருக்கு. ஒருவர் தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆட்டுக்கோ மாட்டுக்கோ, அதுபோல அவர் அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு அவராக புல் வெட்டி போட்டார், அவராக வைக்கோல் கொண்டு போடுறார், அவரே எல்லா செலவையும் செய்கிறார் என்றால் அது சுயமாக தனது மேய்ச்சலை பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த மாடுகளுக்கும் ஜகாத் கடமை இல்லை, இந்த ஆடுகளுக்கும் ஜகாத் கடமை இல்லை. இது ஒட்டகத்துக்கும் இதை தான். இந்த நிபந்தனை சொல்ல மறந்துட்டேன், அதையும் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்ப ஆட்டினுடைய ஜகாத்துக்கு வரும். மேற்சொன்ன அத்தனை நிபந்தனைகளும் ஆட்டுக்கும் வரும். ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும், அவருடைய சொந்தமான ஒரு வருடம் அவருடைய சொந்த இருப்பில் இருந்திருக்க வேண்டும், சொந்த ஓனர்ஷிப்ல இருந்திருக்க வேண்டும், நிசாபை எய்திருக்க வேண்டும், அது தனது உணவை தானாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், வேலைக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் வந்து நிசாப் 40 முதல் 120 வரை. முதல் கட்டம் என்ன? 40 முதல் 120 வரை. ஒரு வய இதுல ஆட்டுல 2 இனம் இருக்கு, செம்மறி ஆடு உண்டு, வெள்ளாடு உண்டு. நாட்டாடுன்னு சொல்லுவோம், செம்மறி ஆடு உண்டு, வெள்ளாடு உண்டு. செம்மறி ஆட்டுக்கு 1 கொடுக்கும் போது நாட்டாடாய் வெள்ளாடா இருந்தா எத்தனை வயசு? 2. செம்மறியாடு 1 பூர்த்தியான ஒரு செம்மறியாடு கொடுக்க வேண்டும், அல்லது வெள்ளாடாக இருந்தால் 2 பூர்த்தியான ஒரு வெள்ளாடு. வயசு வித்தியாசம், வெள்ளாடா இருந்தா எத்தனை வயசு உண்டு கொடுக்கணும்? 2. செம்மறியாடாக இருந்தால் 1. 40 முதல் 120 வரைக்கும் 1 தான் கொடுப்பீங்க. 121 முதல் 200 வரைக்கும் இது எத்தனையா மாறும்? எத்தனையா மாறும் பாருங்க. ஒரு வயது பூர்த்தியான ரெண்டு செம்மறியாடு, வெள்ளாடா இருந்தா ரெண்டு வயது பூர்த்தியான ரெண்டு வெள்ளாடு. வயசு கூடாது, எது கூடிக்கொண்டு போகும், எண்ணிக்கை மட்டும் கூடிக்கொண்டு போகும். 201 முதல் 399 வரைக்கும் எத்தனை எண்ணிக்கையா போகும்? 3. வயசு ஒன்றுதான், எத்தனை? 3 போகும். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 400 ஆக்கி, 400 எத்தனை 1000 இருந்தாலும் மாட்டுக்கு எப்படி 60 முதல் ஒரு வாய்ப்பாடு சொல்லித்தந்தார்களோ அது போல ஒரு வாய்ப்பாடை சொல்லித்தந்தார்கள். ஒவ்வொரு 100 ஒரு ஆடு, செம்மறி ஆடாக இருந்தால் 1 பூர்த்தியாக இருக்க வேண்டும், வெள்ளாடா இருந்தால் 2 பூர்த்தி. ஒரு வருடத்தில் 1000 ஆடு இருந்தால் எத்தனை கொடுக்கும்? 1000 ஆடுகள் எத்தனை கொடுப்பார்? ஒவ்வொரு 100 ஒவ்வொரு ஆடு 10. 900 இருக்குது 9. 800 இருக்குது 8. 856 இருக்குது 8 தான். 900 எய்தும் வரைக்கும் அவருக்கு எத்தனை தான்? 8 தான். சரிதானே? ஒவ்வொரு 100 ஒவ்வொரு ஆடு, வெள்ளாடா இருந்தால் 2 உள்ளது, செம்மறியாடா இருந்தால் 1 உள்ளது. சரிதானே? இது ஆட்டினுடைய மாட்டினுடைய கால்நடைகள். இப்ப அடுத்த வாரம் பயிர்களின் ஜக்காத். பயிர்களின் ஜக்காத், பயிர்கள் என்பதிலும் சில நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது, ஒரு வருடம் என்பது இந்த பயிர்களுக்கு இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வருடம் என்பது எதுக்கு இல்லை? பயிர்களுக்கு இல்லை. எப்ப அறுவடை செய்கிறோமோ அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய, அறுவடையின் போது கொடுக்க வேண்டிய பயிர். வாத்து ஹக்கஹு யௌம ஹஸாதி என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதனை அறுவடை செய்கிற தினம் அதனுடைய கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள். வருடம் என்பது இல்லை, அறுவடை. இரண்டாவது, அவருக்குரிய பயிராக இருக்க வேண்டும். என்னுடைய பயிர், என்னுடைய விளைச்சல் எனக்குரியதா இருக்க வேண்டும். மூன்றாவது, நிசாபை எய்திருக்க வேண்டும். நிசாப் இருக்குது சொல்றேன். நானாவது, அந்த பயிர் மனிதர்கள் விதைத்திருக்க வேண்டும். அதாவது சுயமாக வந்த பயிருக்கு ஜகாத் இல்லை. சுயமாக வந்து என்ன விளங்குது? என்ன? சுயமாக விளைச்சல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது, யாரும் அதை விதைக்க இல்லை. எப்படி சில இடங்களில் சில பயிர்கள் அப்படி வளர்ந்திருக்கலாம், சான்ஸ் குறவும், அப்படி சுயமாக வளர்ந்த பயிர்கள், இந்த பயிர்களுக்கு ஜகாத் இல்லை. என்ற மனித முயற்சி ஒன்று அங்கே நடக்க இல்லை. மனிதர்கள் அதை விதைத்து, விதை போட்டு பயிராக ஆக்கியிருக்க வேண்டும். ஒரு நிபந்தனை. இரண்டாவது, பிரதான உணவாக இருக்க வேண்டும். ஸ்டேபிள் ஃபுட், பிரதான உணவு. பிரதான உணவு என்று சொன்னால் அந்த ஊரில் அல்லது அந்த நாட்டில் அது பிரதான உணவு. இப்போ எங்கட நாட்டில் எது பிரதான உணவு? எது? அரிசி. எங்கள் நாட்டில் பிரதான உணவு அரிசி, வேறு ஒன்றும் பிரதான உணவு அல்ல. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே பிரதான உணவு 2-3 இருக்குது. திணை இருக்குது, மற்றது என்ன இருக்குது? சோளம் இருக்குது. இதெல்லாம் அங்கே பிரதான உணவு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில். இப்படி நாட்டுக்கு நாடு பிரதான உணவு வித்தியாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பயிர்களிலும் ஜக்காத் இருக்கும்படி சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன பயிர்களை எல்லாம் பார்க்கிற போது, ஒன்று பிரதான உணவாக இருந்திருக்கிறது, இரண்டாவது மனிதர்கள் விதைத்ததாக இருந்திருக்கிறது, மூன்றாவது சேமித்து வைக்கக்கூடிய பயிர்களாக இருந்திருக்கிறது. சேமித்து வைக்கப்படக்கூடியது சொன்னால் பழுது அடையாதது, சும்மா இருக்கும். அது வேற கெமிக்கலோ வேற எதுவுமே பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று செய்ய தேவையில்லை. அது பழுதடையாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி அடிஷனலா ஒன்றும் அதுக்கு போடாமல், அது நனையாமல் எதுப்பட்டால் அது பழுதடையுமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து சும்மா வைக்கலாம். விளங்கி போனீங்களா? என்னது இப்ப அறுத்து சும்மா வைத்து மலைக்கு நடைஞ்சா என்ன நடக்கும்? அது பழுதாகும். அந்த பாதுகாப்பை நாங்க செய்யணும். அரிசை பாதுகாப்பதற்கு மேலதிகமாக நாங்க ஒன்று செய்ய தேவை இல்லை. ஆகவே பயிர்கள் என்று வருகிற போது மூன்று நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஒன்று, பிரதான உணவுப் பொருளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மனிதர்கள் விதைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, சேமித்து வைக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். முஆது பின் ஜபல், அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் யமனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மார்க்க விஷயங்களை போதிப்பதற்காக அனுப்பின நேரத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள், லா தஅஃது, அதாவது ஜகாத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது, இல்லா மின் ஹாதிஹில் அர்பா, இந்த நான்கில் இது மட்டும்தான் இருக்கலாம். எது? அல் ஹின்தா, கோதுமை. இது யமன் நாட்டில் பிரதான உணவு. அஞ்சு, வஷ்ஷைர், பாலி, பார்லி என்று சொல்லுவோமே தமிழ்ல, ஆங்கிலத்தில் பாலின்னு சொல்லுவோம், பார்லி. மூன்றாவது பழங்களை சொன்னார்கள். எது? ஒத்தங்கு. எது? பேரிசம் பழம். நாலாவது வஸ்ஸபீப், திராட்சை பழம். ரெண்டு பழங்களையும் இரண்டு பயிர்களையும் சொல்லி சொல்லுகிறார்கள். இதை நான்கையும் தவிர வேறொன்றிலையும் நீங்கள் ஜகாத் இருக்கக்கூடாது, மனிதர்கள் விதைக்கக்கூடியது என்று சொல்லி போட்டால் எடுக்க இயலாது, வருமானம் ஈட்டி தரக்கூடிய என்று சொல்லியெல்லாம் எடுக்க இயலாது. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வதை கவனியுங்கள். அவங்க சொன்னாங்க, வஅம்மல் கிஸ்தாஉ, வெள்ளரிக்காய், வல் பித்தீஹு, இந்த ஓட்டமேலன், வத்தப்பழமா, ஓட்டமேலன் வத்தப்பழம், இது ரெண்டும் இதோடு அடங்கும். இது ஓட்டமேலன் வந்து பழத்தோடு அடங்கும். முந்தினது கிஸ்தா, வெள்ளரிக்காய் காய்கறியோடு அடங்கக்கூடியது. மூன்றாவது ஒரு ரும்பான் மாதுளை. நாலாவது ஒரு கவ்வு, காய்கறி, மரக்கறி. ஃபக்கத் அஃபா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நான்கையும் ஜகாத் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார். புரியுதா? என்ன, எல்லா காய்கறி, எல்லா பயிர்கள், எல்லாவற்றையும் ஒரே பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ள இல்லை. அந்த நாட்டில் பிரதான உணவாக அது இருக்குதா? சுயமாக அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமான ஒன்றா, அதாவது சேமித்து வைத்தால் சும்மா இருக்கக்கூடியதா இருக்குமா? மூன்றாவது மனிதர்கள் விதைக்கிறார்கள். இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு பயிருக்குத்தான் அல்லது பழத்துக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை விதியாக்கினார்கள். இதுக்கு அப்பால் உள்ளதை எல்லாம் நபி அவர்கள் மன்னித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க முடியுமா இருந்தது அவளுக்கு, இந்த இதெல்லாம் அவட காலத்தில் இருந்ததுல எடுக்க முடியுமாக இருந்தும், அதுதான் மாதுபுல ஜபல் ரபி அல்லாஹு சொல்றது, இந்த மாதுளை, இந்த மரக்கறி, இது எல்லாத்தையும் நம்ம, ஆனால் வருமானம் ஈட்டி தரக்கூடியது. இப்ப எங்களுக்கு ஒரு பார்வை என்னன்னா, இதுக்கு இருந்தா ஏன் அதுக்கு இல்லை, அதுக்கு இருந்தா இருக்கிறத நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜகாத் என்பது ஒரு இபாதத். ஏன் ஜுஹ்ருக்கு நாலு ரக்காத், சுபுஹுக்கு எல்லோரும் சும்மா இருக்கிற நேரத்தில் நாலு ரக்காத்தை போட்டால் பரவாயில்லையே, இது நாலு ரக்காத்தை ஜுஹ்ர் நேரத்தில் எல்லாரும் வியாபாரத்தில் இருக்கிற நேரத்தில் ரெண்டு ரக்காத்தை வச்சிருந்தா நல்லா இருக்குமே, எங்களை கருத்து எப்படி, எங்களோட சிந்தனை என்ன சொல்லும்? அதுதான் சொல்லும், சுபுஹுக்கு அல்லாஹ் ரெண்டு ரக்காத்தை வச்சிக்கிறத எல்லோரும் ஓய்வில் இருக்கிற நேரம் ஒரு நாலு ரக்காத்து போட்டிருக்கலாமே, முகரையும் மசரையும் எல்லாம் பஜார்ல உணவு தேடுற நேரம், ஜீவனோசாயம் தேடுற நேரம், சம்பாதிக்கிற நேரம், தொழிலகத்தில் இருக்கிற நேரம், இதை ரெண்டு ரெண்டு ரக்காத்தை போட்டிருந்தா எவ்வளவு நல்ல நேரம் எங்களுக்கு வசதியா இருக்கும் என்று எங்கட மண்டை சொல்லும். ஆனால் இதற்கு எங்களுக்கு ஏன் அல்லாஹால வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. இப்படி அப்புதோடு உள்ளதுதான் இபாதத். இபாதத் என்பது நான் அடிமை, நீ எஜமா, நீ சொல்வதை நான் செய்கிறேன், ஏன், எதற்கு, எப்படி என்று நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. மாஸ்டர் சொல்வதை, எஜமான் சொல்வதை அடிமை ஏற்றாக வேண்டுமே தவிர அதனை கேள்விக்குட்படுத்த முடியாது. ஷரியத்தில் இபாதத்துகள் எல்லாம் இப்படித்தான், ஜகாத்தும் இப்படித்தான் இருக்கிறது. அதாவது இந்த பொருளுக்கு இருந்தால் ஏன் அந்த பொருளுக்கு இல்லை, யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கிறது, ஆனால் நம்மால் அதனை மாற்றிக்கொள்வதற்கு இடம் இல்லை. மனித சிந்தனைக்கு இடம் இருக்கிறது, ஆனால் சிந்தனையின்படி செயற்படுவதற்கோ செயற்படுத்துவதற்கோ இடம் இல்லை. இப்ப நிறைய பேருடைய கருத்து என்னென்றால், ஏன் இந்த பயிர்களுக்கு இருந்தால் அந்த பயிருக்கு இல்லை, ஏன் தேங்காய்க்கு, தேங்காய் ஒரு பிரதான பொருள், பிரதான உணவுப் பொருளா? இல்லை, தேங்காய் ஒரு பிரதான உணவுப் பொருள் அல்ல. தேங்காயை மட்டும் கருத்தில் கொள்வதா இருந்தால் கல்பிட்டி ரோட்ல இருக்கிற அத்தனை விவசாய பொருளையும் என்ன செய்யணும், விலங்குதா நான் பேசுறது, கல்பிட்டி ரோட்ல இருக்கிற கொய்யா, கொய்யா உற்பத்தியும் மாதுளை உற்பத்தியும் சாதாரண உற்பத்தி அல்ல, பப்பாசி, இது இத்தனை உற்பத்தியும் என்ன செய்யணும், நம்ம கருத்தில் கொள்ளணும். ஆனா மாதுபுன ஜபல் ரபி அல்லாஹும் அறிவிக்கிற பைஹக்கீலையும் முஸ்தரத்துல் ஹாக்கிமையும் பதிவாக இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மன்னிச்சு விட்டாங்க. நபி அவர்கள் அந்தந்த பிரதேசத்தில் எது பிரதான உணவப்பா அதை மட்டும் எடு, அதுவும் நீ விளைச்சியா, சுயமாக வந்துச்சா, நீ விளைச்சி இருக்க வேண்டும். மூன்றாவது சேமித்து வைக்க முடியுமானதா இருக்குமா, அதப்பா இது கூட மட்டும் நின்று கொள்ளலாம். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் இருக்குது. ஒரு ஆயத்து இருக்குது அல் குர்ஆனில், يا ايها الذين امنوا انفقوا من طيبات ما كسبتم நாம் நீங்கள் சம்பாதித்ததில் நல்லவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் வமிம்மா அஃரஜ்னா லக்கும் மினல் அர்த் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளிப்படுத்தி தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் என்ற இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு பூமியிலிருந்து வருகிற எல்லா பயிர்களுக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று இந்த வாதம் பிழையான ஒரு வாதம். ஏனென்றால் குர்ஆன் இப்பொழுதும் ஹதீஸின் விரிவுரைக்கு உட்பட்டது. இந்த பிரின்சிபிள், இந்த அடிப்படைகளை நாம் புரிய வேண்டும். இந்த விதிமுறை, இந்த பொது விதிகளை புரிய வேண்டும். பிரின்சிபிள்ஸ் இருக்குது, இந்த உசூல் இருக்குது. அதாவது ஒரு ஆயத் என்பது, ஒரு ஹதீஸ் என்பது அதனுடைய அப்படியான அர்த்தத்தை மட்டும் வைத்து புரிந்து கொள்ளப்படுவதற்கு அல்ல. ஒன்று இருக்குது அறிவு, இரண்டாவது இருக்குது தெளிவு. அறிவிலே தெளிவு வேண்டும். ஆயத்தொன்றையோ அல்லது ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு ஹதீஸையோ வைத்துக் கொண்டு அதனுடைய அர்த்தத்தை வைத்துக் கொண்டு மற்றவற்றை எல்லாம் விட்டு விட்டு எடுப்பதல்ல. குர்ஆனிலே ஒரு விஷயத்தை நேரடியாக ஒரு இடத்துல மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா இங்கும் அங்குமாக பல இடங்களிலே அவற்றை சொல்லி இருக்கிறார். ஜகாத்தை ஒரு இடத்துல சொல்லி முடிக்க இல்லை, தொழுகையை ஒரு இடத்துல சொல்லி முடிக்க இல்லை, வாரிசுரிமையை ஒரு இடத்துல சொல்லி முடிக்க இல்லை, நிக்காக ஒரு இடத்துல சொல்லி முடிக்க இல்லை, இங்கும் அங்குமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் கூட்டி எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கிற போது ஒரு முடிவு வரும். இந்த ஆயத்து பொதுவானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அதனை மட்டுப்படுத்துகிறது, அதனை தனிவகைப்படுத்துகிறது. இந்த ஆயத்து இப்பொழுது ஆமாக இருந்தாலும் அது ஆமல்ல, முஹஸ்ஸஸாக ஆகிறது. அதாவது நபி அவர்களுடைய ஹதீஸினை தனிவகைப்படுத்துகிறது. நீ அதனுடைய ஜெனரலிட்டி, அதே பொதுத்தன்மை, வமிம்மா அஃரஜ்னா லக்கும் மினல் அர்த் நாம் உங்களுக்கு பூமியில் இருந்து தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் என்பது, அது அதனுடைய ட்ரூ எசன்ஸ் ஆஃப் மீனிங், அதனுடைய முழுமையான அவருடைய அர்த்தத்தை பார்த்தால் அது உண்மை. ஆனால் அந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தனிவகைப்படுத்துகிறது. அதனை என்ன செய்கிறது, ஜெனரலைஸ்ட் ஆக இருக்கு ஆயத்தை அது ஸ்பெஷலைஸ் பண்ணுகிறது, ஒரு பர்டிகுலர் திங்காக ஆக்குறது. இது தனிமையான ஒன்று. பூமியிலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துப்படி நபி அவர்கள் செய்வதென்று இருந்தால் எல்லாவற்றிலிருந்தும் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யமனுக்கு அனுப்பின நேரத்தில் அபு மூஸல் அஷ்அரி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் எல்லாவற்றிலிருந்தும் எடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை பாருங்க, லா தக்ஹுதா இல்லா மின் ஹாதிஹி, இதிலிருந்து மட்டுமே நீங்கள் எடுக்க வேண்டும், இதிலிருந்து அல்லாமல் வேறு இதிலிருந்தும் எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் மட்டுப்படுத்தி அவர்கள் சொன்ன ஒரு ஜகாத் பற்றிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் எல்லாவற்றையும் கூட்டு சேர்த்து ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து எடுப்பது தான் இஸ்திம்பாத், ஆதாரங்களை பெறுகிற முறையாக இருக்கிறது. ஆதாரங்களை பெறுவதற்கு செய்கிற முயற்சியின் ஒழுங்காகவும் இருக்கிறது. இப்பொழுது இப்படி பார்க்கிற போது ஒமிம்மா அஃரஜ்னாலக்கும் அருள், அதாவது பூமியிலிருந்து வெளிவருகிற நாம் உங்களுக்கு தந்த எல்லாவற்றிலும் என்பது அது ஒரு பொதுவானது அல்ல, மட்டுப்படுத்தப்பட்டது, தனிவகைப்படுத்தப்பட்டது. நம்முடைய ஒரே ஹதீஸுகள், இந்த பூமியிலிருந்து வெளிவரக்கூடியதுல பயிர்கள் இதை எது எதுன்றது நாங்கள் படித்துக் கொள்ற போது நிசாபுக்கு வருகிறோம். நிசாபை பொறுத்த மட்டிலே பயிர்கள் பாருங்க, நிசாப் இருக்குது, கிலோகிராம்ல தந்திருக்கிறது. நபி அவருடைய காலத்தில் வசப் என்று இருந்துச்சு, அந்த அளவெல்லாம் மாறி மாறி வந்து இப்ப என்ன இருக்குது, இப்ப கிலோகிராம். எங்களுக்கு 10 வயசுல இருக்கும் போது நாங்க ராத்தல் இருந்துச்சு, இப்ப கிலோவுக்கு வந்திருக்கிறோம். அடுத்த காலம் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும், சரிதானே? இப்ப கிலோகிராம்ல இருக்கிறோம். நபி அவர்களுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த எல்லை அளவும் இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி மாற்றி பார்த்தால் 653 கிலோகிராம் தோல் இன்றி. தோல் இன்றின்னு சொன்ன அரிசி, எதுக்கு அரிசி தோலோட சேர்த்தா இரட்டிப்பாக்கி பாருங்க, மல்டிப்ளை பண்ணி எப்படி வரும், 1306 கிலோகிராம், 1306 கிலோகிராம். இதுதான் ஆரம்ப அளவு. ஒரு மனிதர் நெல் அறுவடை செய்தார், அறுவடை செய்து பார்க்கிற போது 1306 கிலோகிராம் நெல் அவரிடத்தில் இருக்குது, அல்லது அதை விட மேலதிகமாக இருக்குது. 1305 கிலோகிராம் இருந்தாலும் அவருக்கு ஜகாத் வாஜிப் அல்ல. 1305 கிலோகிராம் இருந்தாலும் அவருக்கு ஜகாத் வாஜிப் அல்ல. ஜகாத் என்பதை நீங்க சில பேர் இப்படி கேட்கறது, கொடுத்தா என்ன? இது எப்படி தெரியுமா? ஜுஹர் 5 ரக்காத்த தொழுதா என்ன? நான் பேசுறது விளங்குதா? அதாவது 1305 கிலோகிராமிக்கு நான் ஜகாத் கொடுத்தா என்ன? நான் 5 ரக்காத் ஜுஹர் தொழுதா என்ன? அல்லாஹ் 4 பதிலா 5 தொழுது இருக்கிறானே அப்படின்னு கண்டு சந்தோஷப்பட மாட்டானா? என்னை பார்த்து அல்லாஹ்வுல மகிழ்வுற மாட்டானா அதிகமாக என்று கேட்கிற கேள்விக்கு சமம். இது ஒரு இபாதத். நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்பத்தில், இபாதத் என்பது எண்ணிக்கையாலும் வரையறுக்கப்பட்டது, இடத்தாலும் வரையறுக்கப்பட்டது, முறையாலும் வரையறுக்கப்பட்டது, காலத்தாலும் வரையறுக்கப்பட்டது. இபாதத் ஜகாத் என்பது இபாதத். குறைந்தபட்ச அளவு ஒன்று இருந்தால் தான் ஜகாத்தி அங்கே வருகிறது. அவர் 1306 கிலோகிராம் அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் அவர் ஜகாத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார். நீ சதகா, அது வேற விஷயம், ஜகாத்துன்னு பேசாதே. ஜகாத்துக்குள்ள கொண்டதை துளைக்காது. நீ ஜகாத்துக்கு பதிலாக சதகா, அந்த பதிலும் ஒன்றும் இல்லை. நான் சதகா கொடுக்கிறேன், அது எவ்வளவும் அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனா ஜகாத்துக்கு பதிலா செய்கிறேன் என்று பேச வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இது தோளோடு இருந்தால் இது, தோளோடு இல்லாவிட்டால் இப்படி. சரி, இப்ப வளமைக்கு மாற்றமாக 3 குளம் இருக்குது. மேல பாருங்க, 2 குளம் இருக்கும், ஒன்று நிசாப், மற்றது கொடுக்க வேண்டியது. இப்ப இதுல இருக்குது, கொடுக்க வேண்டியதுக்கும் நிசாபுக்கும் இடையில நீர் பெற்ற முறை ஒன்று இருக்கு. நீர் பெற்ற முறை வந்திக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹேண்ட் அவுட் தேவைன்னா கொடுத்துக்கோங்க, இறுதியாக வந்தவங்க எடுத்துக்கோங்க. நீர் பெற்ற முறை, இப்ப விவசாயம் செய்கிறவர்கள், பயிர்கள் நட்டுபவர்கள், நீர் பெறுகிற முறையில வித்தியாசம் இருக்கு. ஒன்று வானத்திலிருந்து வரக்கூடிய நீர், மழை நீர், குளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரோடு அவர்களுடைய விவசாயம் சம்பந்தப்பட்டிருக்கும். அவருடைய விளைச்சல் வரும் வரைக்கும் செலவினங்கள் நீர் பெற்றுக்கொண்டது இல்லை. இன்னும் ஒரு கட்டம் இருக்கும், கீழே பாருங்க, நீர் பாசனம் அவரே என்ன செய்திருப்பார், செய்திருப்பார், இரிகேஷன் அவரால் செய்யப்பட்டது. இப்ப அதுல அவருக்கு காஸ்ட் இன்வால்வ், செலவினம் அவருக்கு இருக்கு. என்ன, மோட்டர் போட்டிருப்பார், ஆள் சில பேர் அதுக்கு ஈடுபடுத்திருப்பார், அலை வெட்டி, அது அந்த பாத்தியை வெட்டி போறது, அது பொதுவானது. இந்த நீரை செலுத்துவதில், பாத்தி வெட்டுறதில்ல, நீரை செலுத்துவதில், பாத்தி வெட்டுறது ரெண்டுக்கும் தானே வெட்டணும், குளத்திலிருந்து வந்தாலும் பாத்தி வெட்டி தான் ஆகணும், அது ஜென்ரல். இது இவர் நீர்ப்பாசனம் செய்வதற்காக மோட்டர் இயக்கியது, மோட்டருக்கு தேவையான பெட்ரோல் அல்லது மண்ணெண்ண அல்லது வேற எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு செலவு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவருக்கு எந்த செலவும் இல்லை, நீரை பெற்றுக் கொண்டதில்லை, அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 10 வீதம் கொடுக்கணும். எத்தனை வீதம் கொடுக்கணும்? கிடைத்ததில் எத்தனை வீதம் கொடுக்கணும்? 10 வீதம் கொடுக்கணும். நீர்ப்பாசனம் செய்திருந்தால் அல்லாஹால அதை அறவாசாக மன்னித்து விட்டான். எத்தனை வீதம் கொடுக்கணும்? 5 வீதம். 20 ஒன்றுனா எத்தனை வீதம்? 120 ஒன்றுனா எத்தனை வீதம்? 5 வீதம் குமுஸ். இந்த 1306 நான் அதுக்கு மட்டும் மாத்தி தந்திருக்கிறேன். பாருங்க, தோளோட பாத்தீங்கன்னா 130 தர 6 கிலோகிராம், 130 கிலோவும் 600 கிராமும் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இது எதுக்குரியது? 1306 மட்டும். அதுக்கு மேலதிகமா வந்தால், அதுக்கு மேலதிகமா என்ன செய்வீங்க? 2000 கிலோ கிடைச்சால் 10 வீதம் எவ்வளவு? பேசுங்க, 2000 கிலோகிராம் கிடைச்சிருக்குது, எத்தனை வீதம்? 10 வீதம். எத்தனை வரும்? 10 வீதம். எத்தனை கிலோ? 200 கிலோ அவர் கொடுத்தாக வேண்டும். விளையும் பண்ணிக்கலாம், 200 கிலோ அவர் கொடுத்தா. இது நான் சொல்றேன், நெல்லோட, நெல் இல்லாம இருந்தா, தோல் இல்லாம இருந்தா பின்னத்தை பார்த்துக்கோங்க, முன்னாடி இது நீர்ப்பாசனம் அவருக்கு இல்லை. அவராகவே நீர்ப்பாசனம் செய்திருந்தால் அதை கீழே பாருங்க எத்தனை கிலோவா குறையும்? சரியா குறையும். 130.6 எப்படி குறையும்? 65.3 ஆக மாறும். 65 கிலோவும் 300 கிராமும் அவர் கொடுக்க வேண்டி இருக்கும். இது 1306 கிலோகிராம் ஆக குறைந்த எல்லையிலிருந்து ஆரம்பிக்கும். இதுக்கு மேல போக போக அவர் என்ன செய்வார் அதை பார்ப்பார். ஆனா முக்கியம், நீர் பெற்ற வழி ஒன்று செலவினம் இல்லாமல், மற்றது செலவினத்தில். இன்னொரு கேள்வி இருக்குது, சில நேரத்தில் ரெண்டும் கலந்து இருக்கு, குளத்து தண்ணியும் கிடைச்சது, இவரும் என்ன செய்ய வேண்டிச்சு, இடையில இடையில ஆரம்பிச்சு செய்யும் போது இவருடைய கையாலையும் என்ன செய்ய வேண்டிச்சு, செலவழிக்க வேண்டிச்சு. இப்ப என்ன செய்யுங்க, ஏழறையாக ஆக்கிக்கோங்க. எத்தனை ஆக்கிக் கொள்றது? ஏழரை வீதம். பத்து வீதமும் இல்ல, அஞ்சு வீதமும் இல்ல, எத்தனை வீதம்? ஏழரை வீதம். நான் சொல்றதுக்கு தவறு இருக்கிறேன், விருப்பத்து இருக்குது, அது குறிச்சுக்கோங்க. எத்தனை வீதம் என்றால் இவருடைய முயற்சியும் இருக்குது, சும்மா கிடைச்சதும் இருக்குது, ரெண்டுக்கும் இடையே ஏழரை வீதம் அவர் கொடுப்பார். விளங்கிக்கொண்டே விளங்கிச்சேன் இல்லையா? இதுல செலவினங்கள் கழிக்கப்படாது. இப்ப நான் சொல்ல போற சில பாயிண்ட், செலவினங்கள் கழிக்க கூடாது. அதாவது ஜகாத் என்பது பொருளிலே தான் வாஜிப். ஜகாத் என்பது எதுல வாஜிப்? பொருள்கள். எனக்கு இன்றைக்கு அறுவடை ஆகிவிட்டது என்று சொன்னால், நான் அறுவடை செஞ்சிட்டேன் சொன்னால், அல்லாஹால எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பொருளில் தான் ஜகாத் வாஜிப். நான் பெற்றிருக்கிற கடனுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் செலவழித்திருக்கக்கூடிய செலவினத்துக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் சொன்னது, அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உனக்கு கிடைத்தவற்றில் எத்தனை? பத்து வீதம். உனக்கு கிடைத்ததில் ஐந்து வீதம் என்று தான் செஞ்சிருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே செலவினங்களை கழிப்பது என்பது அனுமதிக்கப்படாத ஒன்று. நான் கடன் எடுத்து வாங்கிக்கிறேன், நாங்க எது கிடைத்ததோ முதல் வேலை எத்தனை என்று நெருக்கி முடிக்கிறோமோ அதோட எது வைத்திருக்கணும்? ஐந்து வீதமோ பத்து வீதமோ ஏழு வீதமோ எது ஒதுக்கிடணும்? ஜகாத்துக்குரிய பகுதி ஒதுக்கிடணும். அதுக்கு பிறகு மிச்சப்பட்டதுல தான் நீங்க மற்ற வேலைகளை பார்த்துக்கணும். அல்லாஹுவின் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு, கொடுக்கப்படுவதற்கு மிகவும் அருகதையானது. நான் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்குது, அதே நேரத்தில் அல்லாஹுக்கும் கடன் கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது. ஜகாத் என்பது யாருக்கு கொடுக்க வேண்டிய கடன்? அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டியது. எப்பொழுது நான் என்னை போன்ற ஒருவனுக்கும் அல்லாஹுக்கும் கொடுக்க வேண்டிய கடன்களில் இரண்டுக்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கிறேனோ அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிச்சிருந்தார்கள், முதலில் நீ கொடுக்க வேண்டியது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடனை, இரண்டாவது தான் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ பார்க்க வேண்டும். ஜகாத் என்பது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதனை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அதில் கழிப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. இது பயிர்களின் ஜகாத். இது ஒரு குறிப்பு. பழங்களை பற்றி நாங்கள் படிக்கும் போது, பழங்களை நான் போட இல்லை என்றால், திராட்சை பேரீச்சம் பழம் இங்கே இல்லை. திராட்சை பழம் அண்மை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் என்ன விதைக்கப்படுகிறது, அறுவடை நடைபெறுகிறது. திராட்சை பழம் மக்கள், திராட்சையினுடைய நிசாபம் இதுதான். பயிர்களுக்கு என்ன நிசாபோ பழங்களுக்கும் அதை தான் நிசாபி குறித்துக் கொள்ளலாம். இது மயக்கம் ஒன்றும் இல்லை. பயிர்களின் நிசாபே பழங்களின் நிசாபம். பயிர்களில் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ பழங்களுக்கும் அவ்வளவு தான் கொடுக்கணும். பத்து வீதம், அஞ்சு வீதம், மேலரை வீதம் என்றெல்லாம் இப்ப சொல்லித்தந்தனை ஃபார்முலா கொஞ்சம் அதே தான் அப்ளை பண்ணுங்க, அதே அப்ளிகேஷன் தான் இருக்கும் பழங்களுக்கு. இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. நான் விட்டு போட்டேன், ஏனென்றால் எங்களுக்கு இந்த புத்தகத்தில் அது சம்பந்தப்படுறது இல்லை. ஜப்னா ஆட்களுக்கு, அங்குள்ளவங்களுக்கு திராட்சை பணிப்பு அமோக விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்குது, அவங்க உற்பத்தி செஞ்சு கொடுக்கிறாங்க, அவங்களுக்கு அதை சம்பந்தம் இருக்குது. அப்படி உள்ள வந்து இதே சிம்பிளி அப்ளை பண்ணுங்க, இதை தான், வேற ஒன்றும் இல்லை, இதை தான் அளவு. இப்போ பயிர்களின் ஜக்காத்தை நாங்கள் முடிச்சுக்கொண்டோம். பயிர்னா முதலாவது என்னென்னு விளங்கிக்கோங்க, விதை போட்டு வெளிவருவது. விதை போட்டு வெளிவருவது பயிர். நீங்க நட்டி கொண்டு வர்றது பயிர். சில பேர் என்ன செய்யறாங்க, உப்பையும் கொண்டு போய் பயிருக்குள்ள சேர்த்துக் கொள்றாங்க. ஏன்னா பூமியில இருந்து அது வெளிவருகிறது. நான் ஏற்கனவே ஓதுன அந்த ஆயத்திற்கு ஒபிம்மா அஃப்ரஜினா லக்குமினல் அருள், பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தது. இது பூமியில இருந்து வெளிப்படுத்தி தந்தது என்பது உப்பு என்ன பூமிக்கு உள்ளுக்கு இருந்தா வருது? விலங்குதான் என்ன பேசுறேன்னு சொல்லி போட்டு பூமிக்குள் இருந்து அல்லாஹ் சொன்ன பூமியில் இருந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தது. பூமிக்குள்ள இருந்து வர வேண்டும். விதை என்பது பூமிக்கு உள்ள போடுறது, அது அது உள்ள இருந்து என்ன மண்ணை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறது, நாற்றாக மாறுகிறது. இதுதான் விதையும் பயிரும். உப்பு என்பது அப்படியான ஒன்றல்ல. இந்த ஆயத்தின் முன்னிலையில உப்பை கொண்டு வரவே முடியாது. பூமிக்கு வெளியில இருக்கிறது உப்பு, அது தண்ணீரில் இருந்து உற்பத்தி செய்யப்படும். பூமி உப்பினுடைய மூலப்பொருள் என்ன? எது? தண்ணி. தண்ணீரிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது, பயிர் ஒன்று அல்ல. இப்ப என்ன செய்யறாங்க, உப்புக்கு பயிரினுடைய அந்த ஹிசாபெல்லாம் போட்டு கணக்கு ஒன்று போட்டு காட்டிக்கிறாங்க. இது வந்து எந்த வகையில இதை செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா, பயிர்
வகையில் நிசாபா காட்டிருக்கிறாங்க. பயிருக்கும் உப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பயிர் வேற உப்பு வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உப்பு இருந்துச்சு பாப்பா, இது நல்லா விளங்குது. சுனனபுரி மாஜாஹுல ஒரு அறிவிப்பு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து தூர பிரதேசத்தில் உள்ள ஒரு இடத்துல உள்ள உப்பு விளைகிற நிலம் ஒன்றை தனக்கு எழுதி தரும்படி கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவில் உப்பு கிடையாது, மக்காவில் உப்பு அது விளைச்சல் இல்லை, உப்பு இருந்துச்சு ஆனா விளைச்சல் இல்லை. இப்ப எங்களுக்கு புத்தளத்துல ஆணை இரவு இப்படி சில இடங்கள்ல உப்பு இருக்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் இல்லை என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா உள்ளுக்கு மக்கா உள்ளுக்கு உப்பு விளைச்சல் இருக்கல, ஆனா தூர பிரதேசங்கள்ல இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உப்பு விளையும் இடத்தை காணையில்லை, ஆனா உப்ப தெரியும். இப்ப நபி அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து இந்த மாதிரி உப்பு விளைகிற பூமி ஒன்று இருக்குது, நிலம் ஒன்று இருக்குது, அந்த சோல்ட் லேண்ட அந்த பேனை கெழுதி தரையிலுமான கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசனை பண்ணிட்டு இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கலீஃபாவுக்கு சில ரைட்ஸ் இருக்கு, சில உரிமைகள், பொது பயன்பாட்டுக்கு இடைஞ்சல் இல்லாத சில நிலங்களை குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அவர் அதை பயன்படுத்துவார் என்று இருந்தால் கொடுக்கலாம். இதை நீங்க இன்றைக்கு ஆட்டின் சொல்லி இந்த வேணா பாத்துறாங்க, அதாவது இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்று இருக்கணும், அவர் கலீஃபாவா இருக்கணும், அவருக்கு சில ரைட்ஸ் இருக்குது, அதுல ஒன்றுதான் ஸ்பெஷல் ரைட், அவருக்கு வெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பவர், அவருக்கு ஒரு குறித்த இடத்துல பொதுமக்களுக்கென்று அவசியப்படாத ஒரு லேண்ட், ஆனா ஒரு தனிநபருக்கு அதை கொடுத்தால் அவர் அதனை பயன்படுத்துவார், அதனை வெற்றிகரமாக உற்பத்தி உள்ள ஒரு நிலமாக ஆக்குவார் என்றிருந்தால் அவர் தன்னுடைய ஸ்பெஷல் பவரை பயன்படுத்தி அவருக்கு எழுதி கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அபு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருந்தாங்க, யா ரசூலல்லாஹ், உப்பு நிலம் வந்து அது நீர் மாதிரி உண்டு, நீர் மாதிரி சொன்னா குளங்கள் ஆறுகள் மாதிரி உண்டு. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லி தர போறேன், முக்கியமான விஷயம். ஆதிகாலத்தில் உப்பு உற்பத்தி என்பது தனிநபருடைய கையில் இருக்கையில், இப்ப ஆறு யாருக்கும் தனிநபருடைய கையில சொந்தமான ஒன்றா, குளம் யாருக்கும் சொந்தமான ஒன்றா, எவரும் வரலாம், தண்ணீர் பெறலாம், குடிக்கலாம், குளிக்கலாம், துவைக்கலாம் என்று இருக்கிற மாதிரிதான் நபி அவர்களுடைய காலத்தில் யமன் பகுதிகளில் எல்லாம் உப்பு விளைச்சல் நிலம் இருந்தது, அது யாருக்கும் சொந்தமானது அல்ல, எவரும் வரலாம், அது உப்பு தானாக உற்பத்தி ஆகும், எவரும் தண்ணீர் கட்டி பாத்தி போட்டு அப்படி உற்பத்தி செய்யப்படவில்லை, விசேட ஏற்பாடுகளோடு உற்பத்தி உப்பு உற்பத்தி ஏற்பாடுகள் இருக்கவும் இல்லை, அதற்கென அவரவர் முயற்சி செய்து தனி நிலங்கள் குளங்கள் வைத்துக் கொண்டு செய்யவும் இல்லை. எப்படி ஆறுகள் குளங்கள் எல்லோருக்கும் பொதுவான நிலங்களாக இருக்குமோ, எல்லோரும் பொதுவாக பயன்பெறக்கூடிய வளங்களாக இருக்குமோ, அதுபோலத்தான் உப்பு நிலமும் இருந்துச்சு. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆறுகள் போலத்தான் உப்பு விளைகிற நிலமும் இருக்கிற என்பது தெரியாது, உப்பை தெரியும், விளைச்சலை தெரியும், அதன் நிலம் அப்படி சும்மா பொதுவானது, காலத்துக்கு காலம் உப்பு விளையும், மக்கள் தேவையான அளவு போவார்கள் எடுப்பார்கள் என்ற செய்தி தெரியாது. அக்ரபுன் ஹாபிஸ் ரலியல்லாஹும் உணர்த்தினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உப்பு விளைகிற நிலம் என்பது அது பொதுவான நிலம் யா ரசூலல்லாஹ், எல்லோரும் போய் பயன்பெறுகிற ஒரு நிலம், அதை நீங்க அவருக்கு எழுதி கொடுத்துட்டீங்களே, எப்படி ஒரு ஆற்றை எழுதி கொடுப்பது போல இருக்குது என்று சொல்லாம சொன்னார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு தெரிய வச்சு அடி உப்பு விளைகிற நிலம் வந்து அந்த இடங்கள்ல பொதுவானது போல இருக்குது என்று அந்த சஹாபியை கூப்பிட்டு இப்படி ஒரு நடந்து பேசுது, நீங்க ஒரு வேலை செய்ய, நான் உங்களுக்கு மதீனாவுல ஒரு காணி தாரு, பேரித்தம் பல தோட்டம் முழுத்தாரு, நபி அவர்களுடைய பாருங்க திருப்பி எடுக்கிற முழு பவரும் மிஞ்சி அவங்களுக்கு இருந்தாலும், அந்த மனிதர் ஒரு சொத்து தனக்கு வந்த பிறகு தன்னிடத்திலிருந்து எடுக்கப்படும் போது அவருடைய மனசு பாதிக்கப்படுமா இல்லையா, அவருடைய மனதை ஆறுதல் படுத்துறதுக்கு அவர் சொன்னார்கள், பரவாயில்லை நான் உங்களுக்கு மதீனாவோட பேரித்த பல தோட்டம் கொடுத்தார், நீங்க இதை எனக்கு திருப்பித்தாங்க, ஆனா நீங்க எனக்கு தரும் போது எந்த அளவு நபி அவர்களுடைய பெருந்தன்மன்னு பாருங்க, அது சதக்காவாக தான் சொன்னார். நான் உங்களுக்கு எழுதி தந்துட்டேன், நீங்க திருப்பி தரும்போது சதக்காவா தாங்க, அவங்க அதே மாதிரி திருப்பி கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தால், நபி அவர்களுக்கு உப்பு என்றால் என்னது தெரியாம இருக்கு. விளைகிற நிலத்தை பற்றிய அவர்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் இருந்ததை தவிர அது உடனடியாக அந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்துக் கொண்டது. ஏனென்றால் அவர்களுடைய சூழலில் அது இருக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு உப்பு வந்தது. நபி அவர்கள் உப்பை பற்றி தெரிந்திருந்தார்கள். உப்பை அவர்கள் ஒரு பயிராக பார்க்கவும் இல்லை, உலோகமாக பார்க்கவும் இல்லை, அதுக்கு அவர்கள் ரசாத்து விதியாகவும் இல்லை. இதுதான் உப்பினுடைய கதை. இந்த உப்புக்கு வாய்ப்பாளெல்லாம் போட்டு சொல்றது பச்சை பிள்ளையான இது. ஷியாக்கள் தான் உப்பு இருக்குது என்ற ரகசியத்தையும் சொல்லி வைக்கும். உப்புக்கு ஜகாத் யார்ட தெரியுமா இருக்குது? ஷியாக்கள் தான் இருக்குது. யார் யார் உப்புக்கு ஜகாத் இருக்குன்னு பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஷியா கொள்கையில இருந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஷியாக்கள் தான் இருக்குது. ஈரான்ல இன்னைக்கு உப்புக்கு ஜகாத் இருக்குது, ஷியா மத பிரிவினத்தில் இருக்குது. பயிர்களின் ஜக்காத்தை முடிச்சுட்டு தங்கம் வெள்ளியின் ஜக்காத்துக்கு வருகிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போக போறேன். தங்கம் வெள்ளியின் ஜக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தங்கம் வெள்ளி ஜகாத் விதியாக்கப்பட்ட பொருட்கள். தங்கம் என்பது பியோர் கோல்ட் தான் நாங்கள் பார்ப்போம். பியோர் கோல்ட் 24 கேரட், 24 கேரட், அதில் எந்த எலோயும் இல்லை, கலப்படம் ஒன்று இல்லை. 22 கேரட் உள்ள 1 கேரட் 18 கேரட்னா வந்து வேறு கொப்பர் ஸ்பெஷலா கலந்திருக்கும். அதுல அதுல தங்கத்தை மட்டும்தான் வேறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க தங்கம் என்று பேசுகிற போது நகையை பத்தி நான் பேசல, நல்ல விளைவிப்போம். அதாவது தங்கம் வெள்ளி என்று சொல்லுகிற போது நகையை நான் பேசல, தங்கத்தை மட்டும் 24 கேரட் மட்டும் பேசுது. வெள்ளி என்று சொல்லும் போது வெள்ளி, தூய வெள்ளியை மட்டும் பேசி, பியோர் கோல்ட், பியோர் சில்வர். இப்ப தங்கத்தின் ஜக்காத்தை பொறுத்த மட்டும் இந்த நிபந்தனைகள் மீளவும் வரும். ஒரு வருடம் இருக்க வேண்டும் அவருடைய சொந்தத்தில், இஸ்லாமிய ஆண்டோடு இருக்க வேண்டும், அவருடைய அப்சலூட் ஓனர்ஷிப் முழு சொந்தத்தில் அவருக்கு இருக்க வேண்டும், மூன்றாவது நிசாபேர் இருக்க வேண்டும். இதெல்லாம் தங்கத்திற்குரிய நிபந்தனைகள். நிசாப் என்பது 96 கிராம். எத்தனை கிராம்? 96 கிராம். 85 கிராம் என்றுவாங்க. அதெல்லாம் சரியான கணக்குகள் அல்ல. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த மிஸ்கால் இந்த கணக்கெல்லாம், இந்த நாங்கள் சொல்றோமே என்ன, தங்கம் வெள்ளிக்கு இருந்த அளவுகள், இந்த மெஷர் எல்லாம் மாறி, இந்த வெயிட் எல்லாம் மாறி இப்போ எங்களுக்கு இருக்கிற கிராம் தங்கத்துக்கு நிசாப் இருக்குது. நிசாப் 96, ஆரம்பம் ஒரு வருடத்தில், ஒரு வருட காலம் 96 கிராம் சொந்தமாக அவருக்கு இருந்து, அல்லது அதுக்கு மேலதிகமாக அவருக்கு சொந்தமாக இருந்தால் அவர் 2.5% கொடுக்க கடமைப்படுகிறார். கொடுக்க வேண்டியது 2.5%, 2.5%. 96 சரியா பாத்தீங்கன்னா 2.4 கிராம் அவர் கொடுக்கணும். இது கூட கூட அப்படியே போய் கொண்டிருக்கும். சரிதானே? இது கொடுப்பார். இது தங்கம். சரியா? வெள்ளியும் அதே மாதிரி 672 கிராம் மாதிரி நிசாப், 2.5% கொடுக்கணும். 672 கிராமுக்கு மட்டும் பார்த்தால் 16.8 கிராம் வரும். இது வெள்ளி. வெள்ளி இப்ப யாருன்னா சேமிச்சு வைக்கிற இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் தங்கமும் வெள்ளியும் ஏறத்தாழ நெருக்கமான ஒரு இடத்துல இருந்துச்சு. பெருமானத்தில் பெருமதியில பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஆனால் கால ஓட்டத்தில் வெள்ளி மதிப்பு இழந்து வந்து இப்ப இன்றைக்கு வெள்ளி 1 கிராம் வந்து எவ்வளவு தெரியுமா? நினைக்கிறேன் 80 ரூபாய் வந்துருக்காரு. ரொம்ப ஒரு மிச்சம் குறைஞ்ச விலைக்கு வந்து நிற்கிறது. தங்கம் அப்படி இல்லை, உயர்ந்த விலையில அத்தங்கம் தங்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது தங்கம் வெள்ளி என்பது பியோர் கோல்ட், பியோர் சில்வர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் செய்த மாதிரி நீங்க திரும்ப அந்த மேல உள்ள ஜகாத் பொருள்கள் விதியாக மற்றவனைக்கு போங்க. 4வது இலக்கத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியில போட்டு விதிந்த பிரக்கன் என்ன போட்டிருக்குது? நாணயங்கள் தங்கம் வெள்ளியின் கீழ் வரும். நாணயங்கள் அப்படி இருக்குதா? நாணயங்கள் மேல பாருங்க, ஜகாத் விதியாகும் பொருட்கள்ல 4வது இலக்கத்தில் தங்கம் வெள்ளியில் இருக்குது. தங்கம் வெள்ளி அதுல அடைப்பு குறிக்குள்ள என்ன போடப்படுகிறது? நாணயங்கள் கரன்சி தங்கம் வெள்ளியின் கீழ் வரும். இது என்ன விளக்கம் என்றால், இப்ப நாங்களை கையில் வைக்கிற பணத்துக்கான ஜகாத், பணத்துக்கான ஜகாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் தங்கமும் வெள்ளியும் தான் நாணயமாகவும் இருந்தது. எப்படி என்றால், தங்கம் அந்த காலத்தில் இருக்கிற அரசருடைய இலாஞ்சனை பொதிக்கப்பட்டு அவருடைய தேவையா, அதாவது ஒரு நாணயத்தை வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாய் நாணயம், இது வெறும் தாள், ஆனால் இதை மதிப்புள்ளதாக ஆக்குவது எது, முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கக்கூடிய இந்த உத்தியோகபூர்வமான லாஞ்சனை படம் அந்த கையொப்பம் எல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்த பெருமதி உள்ளதாக்கு. இது வெறும் தாள், இதனை நான் பீத்து விட்டால் இதுக்கு எந்த பெருமதியும் கிடையாது. நபி அவர்களுடைய காலத்தில் நாணயம் என்பது இப்படி இருக்க இல்லை, இருந்ததெல்லாம் தங்கமும் வெள்ளியும். அப்ப எப்படி இருக்கும், ஒரு ஒரு 20 கிராம் உள்ள தங்கம் அது ஒரு அளவுக்கு போடப்பட்டு அது என்ன செய்யப்பட்டிருக்கும், அச்சலாம் பொறிக்கப்பட்டு அது ஒரு நாணயம். வெறும் தங்கத்தை கொடுத்துட்டு வாங்க இல்லாத, அது நாணயம் நான தங்கத்தை கொடுத்துட்டு தான் சாம வாங்கலாம், வெள்ளையும் அது போல. அப்ப அதுடைய கிராம், இப்ப கிராம் என்றும் அந்த காலத்தில் இருந்த அந்த அந்த அளவுக்கு நீங்க மாற்றி பார்த்துக்கோங்க. அது மாதிரி தான் அந்த பொருள்களை பெருமதி பார்ப்பதற்கு தங்கமும் வெள்ளியும் பயன்படுத்தப்பட்டுச்சு. உண்மையான கரன்சி எது தெரியுமா, இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் மட்டுமில்லாத முன்னாலையும் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா வெள்ளி தங்கம் உண்மையான கரன்சி. பொருட்களின் பெருமதியை தீர்மானிப்பதற்கு இதால எதுவும் செய்ய முடியாது. ஒரு ஒரு கரன்சியுடைய ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ கரன்சி, ஒரு நாணயத்தினுடைய ஃபங்க்ஷன் தொழிற்பாடு என்னென்றால் பொருட்களின் பெருமதியை தீர்மானிப்பது, பொருட்களின் பெருமதியை தீர்மானிப்பது. இப்ப ஒரு 5000 ரூபாய் என்றால் 5000 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கலாம் என்று இந்த 5000 ரூபாய் தீர்மானிக்குது. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த கரன்சி தங்கமும் வெள்ளியுமாக இருந்தால் தீர்மானிக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தால் தங்கமும் வெள்ளியும் தான் கரன்சியாக இருப்பதற்கு முடியுமானது. நீங்க ஒத்துக்கொள்ள அல்லது விட்டு விட்டு போகலாம், இது இருக்குது, இதுக்கு எந்த பெருமதியும் இல்லை. நான் பிச்சைன் என்றால் 4-5 பிச்சைன் என்று சொன்னால் இதுக்கு ஏதாவது பெருமதி இருக்குதா, கேட்கறது விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெள்ளி நாணயத்தை ஒருத்தன் எடுத்து தட்டு தட்டு தட்டி 4-5 வளைச்சிட்டான், தங்கத்தை எடுத்து 5-10 வளைச்சி குத்தி ஓட்ட போட்டு எடுத்துட்டான் அந்த நாணயம். பெருமதி இல்லாமல் போகுமா, கொஞ்சமும் பெருமதி இல்லாமல் போகாது. ஏனென்றால் அந்த நாணயம் அது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கிறதே தவிர அதனுடைய பெருமதி இல்லாமல் போகிறேன். என்றால் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ன பாட்டு படிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் சின்னத்தில் ரேடியோல போனது கேட்ட ஞாபகம், சின்னத்தில் விளையாடுற காலத்தில் ரேடியோவில் போகிற பாட்டெல்லாம் நீங்கள் தானே ரசித்து கேட்டு பாடமாக்குனது இல்லை, சும்மா வாய் காதில் விழுந்து இந்த பாடம். எப்படி அந்த பாட்டு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் குடிங்க பார்ப்போம், ஓ சூஃபி மகான்கள் மாதிரி சும்மா ஆயிக்கிறீங்க, சொல்லுங்க பாபம், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோன்னு அவன் பாட்டில் கேட்குறான். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அதில் ஓட்டை இருக்கலாம் அப்பா, அது வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கலாம், ஆனால் அதனுடைய தரமும் பெருமதியும் குறையுமா, குறையாது. உண்மையான கரன்சி அதுதான். இப்ப நபி அவர்களுடைய காலத்தில் தங்கம் சும்மா தங்கமா இருந்து வெள்ளி சும்மா தங்க வெள்ளியாக இருந்ததற்கும் சக்காத் கொடுக்கப்பட்டது, ஒரு மனிதத்தில் காசாக அது இருந்தாலும் அதுக்கும் சக்காத் இருக்கப்பட்டுச்சு. எனவே எப்பொழுது உமையா அப்பாசியா காலத்தில் தங்கமும் வெள்ளியும் நாணயமாக இருக்கிற ஃபங்க்ஷனை இல்லாமலாக்கி அப்பாசிய காலத்தில் தான் நடந்துச்சு. இப்படி வேறு கரன்சிகள் கொண்டு வரப்பட்டுச்சோம், செம்பால இரும்பால இப்படி எல்லாம் பித்தளையாலை எல்லாம் கரன்சிகள் உருவாக்கினாங்க. இப்ப தங்கமும் வெள்ளியும் அதனுடைய பொருள்களை தீர்மானிக்கிற கரன்சி என்ற வேலையை இழந்துச்சு. இப்ப எது வந்துச்சு, பித்தளை வந்துச்சு, செம்பு வந்துச்சு, நாணயமாக. இப்ப ஒரு கேள்வி வந்துச்சு அன்றுள்ள முஸ்லிம்களுக்கு, ஒரு மனிதனுடைய கையில பித்தளையில தள்ளி இருக்குது, செம்புல தள்ளி இருக்குது, இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா இல்லையா, நியாயமான கேள்வியா இல்லையா? இப்ப இமாம்கள் தீர்மானித்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அன்று தங்கத்துக்கு தங்கமாக ஜகாத் இருக்கார்கள், அது நாணயமாக இருந்தால் நாணயமாக என்ன செஞ்சார்கள், இருக்கு ரெண்டு பார்வை, தங்கம் மட்டுமாயிருந்தால் தங்கத்துக்குரிய ஜகாத், அது நாணயமாக இருந்தாலும் மதிக்கும் ஜக்காத், வெள்ளி வெள்ளி மட்டுமாக இருந்தால் வெள்ளிக்குரிய ஜக்காத், அது நாணயம் என்ற நிலையில் இருக்கும் போது வெள்ளி நாணயம் என்ற வகையில் ஜக்காத் இருக்கார்கள். ஆகவே நாணயத்துக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது தெளிவான தீர்ப்பாக ஆகி போனது. இப்ப கால ஓட்டத்தில் வந்து நாங்கள் இப்படி இப்ப எதுல வந்திருக்கிறோம், இந்த தாளில் வந்திருக்கிறோம். ஆனா இந்த கொஞ்ச நாள்ல உலகம் பிளாஸ்டிக் மணியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்ப எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், இப்ப கார்டில் இப்ப எங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு, இப்ப கார்டில் தான் பே பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இன்ஷால்லா இதெல்லாம் இல்லாம போயிட்டு பிளாஸ்டிக் மணி என்று ஒண்ணு வந்து இப்ப வந்துருச்சு. எல்லாரும் இப்ப என்ன பிளாஸ்டிக் அந்த கார்டும் பாதுகாப்பாக இப்போ ஏடிஎம்ல போடுறதெல்லாம் இன்னும் இலங்கையில தான் இருக்குது. நீங்க வளர்ந்த நாடுகளுக்கு போனால் அந்த கார்டு ரிமோட்ல வேறு செய்யும். லேடிஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஹேண்ட் பேக் அப்படி வைப்பாங்க, பஸ் திறக்கும், ஏதோ பே ஆகிடுச்சு, அது பே பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் மணியை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது, ஒரு வகையான பிளாஸ்டிக் வேர்ல்டு நோக்கி நாங்க போய்கொண்டிருக்கோம். ஆகவே இப்படியாக காலத்துக்கு காலம் மாறினாலும் கரன்சி எதுவோ அதுவே அதுக்கு ஜகாத் கொடுப்பதற்குரிய போதுமானது என்ற தீர்மானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப தங்கத்தின் வெள்ளியின் ஜகாத்தை பற்றி பேசுகிற போது எங்களுடைய கைகளில் இருக்க பணத்துக்கும் ஜகாத் வாஜிப், எங்களுடைய கைகளில் இருக்கிற பணத்துக்கும் ஜகாத் வாஜிப். ஓகே, இப்ப நிசாப் என்ன? நிசாப் என்ன? அடுத்த பிரச்சனை, இப்ப என் தைக்கிற இந்த 5000 ரூபா இது தங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதா அல்லது வெள்ளியை ரெப்ரசன்ட் பண்ணுதா? தங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துதா அல்லது வெள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்துதா? நான் கேட்கறது புரியுதா? நான் சொன்ன ஆரம்பத்தில் தங்கம் வெள்ளியே நாணயமாக இருந்தது, பிறகு பித்தளை செம்பு இப்படி வந்து இப்ப கால ஓட்டத்தில் எது வந்திருக்கு? இப்ப நாங்க சொல்றோம் நபி அவர்கள் தங்கம் வெள்ளி நாணயமாக இருந்ததற்கும் ஜகாத் கொடுக்கும்படி சொன்னார்கள் எடுத்தார்கள். ஆகவே இந்த நாணயங்களுக்கும் ஜகாத் எடுக்கணும் என்று சொன்னா இந்த 5000 ரூபாயை நான் வெள்ளியாக பார்ப்பதா அல்லது தங்கமாக பார்ப்பதா? இந்த வெள்ளியினுடைய நிசாப் வேற, தங்கத்தினுடைய நிசாப் பாருங்க, வெள்ளிக்கு நிசாப் 672 கிராம் இருக்கணும், தங்கத்துக்கு நிசாப் 96 கிராம் இருக்கணும். இப்ப நான் எதுக்கு இதை பார்ப்பேன்? அடுத்த ஒரு 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 பர்டினன்ட் குவெஸ்சன், அதாவது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இது. சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லிச்சு ஒரு காலத்தில், நாட்டில புழக்கத்தில் எவ்வளவு நாணயம் விடப்பட்டால் உங்களிடத்தில் அதனுடைய அளவுக்கு தங்கம் இருக்கும். இது சுத்தமான பொய். நாட்டில் புழக்கத்தில் இருக்கிற நாணயங்களுடைய அளவுக்கு சென்ட்ரல் பேங்க்ல தங்கம் இருக்கும் என்றது உண்மையான பொய், உண்மையான பொய். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஓரளவு தங்கம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இந்த பேங்க்ல இருக்கு தானே, பேங்க்ல எல்லாம் நீங்க வச்சுக்கிற டிபாசிட்க்கு பேங்க் எத்தனை வீதம் உத்தரவாதம்? 20% தான் உத்தரவாதம் as per the central bank instruction. நீங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும் பேங்க் கொண்டு கலப்ட் ஆனா அல்லது பேங்க்ரப்ட் ஆனா அவங்க சென்ட்ரல் பேங்க்குகளுக்கு அந்த பேங்க்ல டிபாசிட் வச்சுக்கிறவங்களுக்கு வச்சுக்கிற தொகையின் 20% மட்டுமே நாம் உங்களுக்கு தருவதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அவ்வளோக்கையும் தர முடியாது என்றால் அவன் தருவதற்கு முடியுமா இருந்தால் அங்க என்ன இருந்திருக்கணும்? நீங்க வச்சிருக்கிற அத்தனை டிபாசிட்க்கும் எகேன்ஸ்டா என்ன இருக்கணும்? அங்க தங்கம் இருந்திருக்க வேண்டும். சென்ட்ரல் பேங்க்ல அப்படி ஒன்று இல்லை, மத்திய வங்கியில் அப்படி ஒன்று இல்லை. இது நல்ல தெளிவு, 20% அவங்க வச்சிருக்கக்கூடிய உத்தரவாதத்தில் நல்ல தெளிவு. ஆகவே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே இது தங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதா அல்லது வெள்ளியை ரெப்ரசன்ட் பண்ணுதா என்பது தெளிவே இல்லை. இது தங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவும் மேலும் வெள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்தவும் மேலும் எங்களுக்கு முன்னுக்குள்ள பிரச்சனை என்னென்றால், என்னுடைய கையில 10 லட்சம் ரூபா ஒரு வருஷம் பூரா தள்ளி இருந்தா நான் ஜகாத்து கொடுக்கணும் என்று இருந்தால் நான் தங்கத்தை வைத்து பார்ப்பதா வெள்ளியை வைத்து பார்ப்பதா? தங்கத்துடைய பெருமதியை பாருங்க, 96 கிராம் இன்றைக்கு 7000 ரூபா நினைக்கிறேன், 24 கேரட் 1 கிராம் 7000 ரூபாய் இருக்குது. 96 பெருக்கி பாருங்க, ஏறத்தாழ 600,000 ரூபாய் என்ன செய்யும்? ஒரு வருடத்தில், ஒரு வருட காலமாக, ஒரு மனிதனிடம் ஒரு வருட காலமாக இந்த அளவு பணம் இருந்தால் அவர் தங்கத்தின் நிசாபை எழுதியதிலிருந்து ஒரு அளவு பணம் இருந்தால் ஒரு வருடத்துக்கு அவர் ஜகாத் கொடுத்து தலைமைப்படுத்துகிறார். ஆனால் இதுல மறுபக்கத்தில் வெள்ளியை பாருங்க, 672 கிராம். இந்த 672 கிராமுக்கு நான் நேற்று கணக்கு பார்த்தபோது, நேற்று முந்தினத்து முந்தினத்தினுடைய மார்க்கெட் விலையின் படி 56,000 ரூபாயில 672 கிராம் வெள்ளி வருது. நான் சொன்னேன் 80 ரூபாய் அப்படித்தான் என்ன செய்யுது, சின்னொரு தொகையில வந்து நிற்கு. 672 கிராமுக்கும் எவ்வளவு மொத்தமாக வருகிறது? எவ்வளவு வருது? 56,000 ரூபாயில நிசாப். வெள்ளியின் நிசாபை பார்த்தால் எவ்வளவு வந்து சேருது தீர்மானம்? 56,000. தங்கத்துக்கு நிசாப் பார்த்தால் 600,000 ரூபாய்க்கு. நபி அவர்களுடைய காலத்தில் இப்படி ஒரு பாரிய இடைவெளி இருக்கு. இல்ல, வெள்ளி தங்கத்தோட போட்டியிடக்கூடிய அளவுக்கு தீனார் திர்ஹம், தீனார் என்பது தங்க நாணயம், திர்ஹம் என்பது வெள்ளி நாணயம், திருகன் தீனாருக்கு ஏறத்தாழ போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருந்துச்சு. வெள்ளை இந்த நெருங்கி இருந்தது. இப்ப என்னென்றால், நான் எதை பார்த்து கொடுப்பேன்? யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. அவருடைய ஈமானம் பொறுத்து நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து சட்டப்படி தங்கம் என்று வைத்துக் கொள்றேன், ஆகவே நான் தங்கத்தின் படி பார்க்கிறேன். இடத்துல 3 லட்சம் ரூபா ஒரு வருடம் இருந்திருக்கு, எனக்கு நிசாப் இல்லை, முடிவு செய்து கொள்ளலாம் நான். ஆனால் நான் யோசிக்கிறேன், ஒருவேளை இது வெள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அல்லாஹ்வின் பார்வையில் இருந்தால் நான் மாட்டிக்கொள்வேனே, ஆகவே என்னிடத்தில் 3 லட்சம் ரூபா ஒரு வருடம் இருந்திருக்குது, நான் ஜகாத்துக்கு கணக்கு பார்த்து கொடுக்கிறேன் என்றால் அது என்னுடைய பேணுதல். பேணுதலா இல்லையா? பேணுதல். ஆனால் நான் பேணுதலாக இருக்கிறேன் என்பதனால் நோத்திர திரிக்க கூடாது. ஏதாவது சட்டப்படி அவர் தங்கத்துக்கு பார்த்தாலும் தப்பு இல்லை. நான் பேசுறது விளங்குதா? அவர் தங்கத்துக்கு பார்த்தாலும் தப்பு இல்லை. ஆனால் பேணுதல் எது? வெள்ளிக்கு பார்க்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்றால், வெள்ளிக்கு பார்த்து கொடுக்கிற போது கொடுப்பவர்களும் கொடுக்கப்படுவதும் அதிகமாகும். தங்கத்தினுடைய நிசாபை பார்த்து கொடுக்கிற போது கொடுப்பவர்களும் கொடுக்கப்படுவதும் குறையும். ஆகவே நீங்க அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. நாணயத்துக்கு ஜகாத் கொடுக்கும் போது இதை கவனத்தில் எடுத்து கொடுக்கலாம். இறுதியாக வியாபார பொருட்களை ஜகாத். வியாபார பொருள் என்பது சமரத்தபடி ஜுந்து பிரதி எவ்வளாகும் சொல்வது போல, நாம் விற்பதற்காக தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் ஜகாத் வெளிப்படுத்தும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பணிப்பவர்களாக இருந்தார். வியாபார பொருள் என்பது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வருடத்தம் செய்திருக்க சென்றிருக்க வேண்டும், இவருடைய சொந்த ஓனர்ஷிப்ல இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த வியாபார பொருள் என்பது இவருடைய ஓனர்ஷிப்புக்கு வரும்போது வியாபாரத்துக்கென்ற எண்ணத்தோடு வந்திருக்கும், விற்பதற்கென்ற எண்ணத்தோடு வந்திருக்கணும். விளங்கி கொண்டீங்கன்னா என்ன சொல்றேன், விற்பதற்கென்ற எண்ணத்தோடு வந்திருக்கணும். காரணம், இப்ப என்னிடத்துல ஒரு வீடு இருக்குது அல்லது ஒரு கடை துண்டு இருக்குது, ஒரு காணி இருக்குது, நான் விற்கிறதுக்கு போட்டிருக்கிறேன். 2 வருஷமா 1 வருஷமா நான் விற்க போட்டு விற்க இல்லை, இது வியாபார பொருள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. விளங்குதான் என்ன பேசுறேன்? வியாபார பொருள் என்பது நீங்கள் அதனை அடைகிற நேரத்திலேயே, கொள்வனவு செய்கிற நேரத்திலேயே, வாங்குகிற நேரத்திலேயே விற்பதற்கென்ற எண்ணத்தோடு நீயத்தோடு வாங்கியிருப்போம். இப்ப நான் ஒரு இருந்த ஒரு வீட்டை விற்பதற்கு போட்டிருக்கிறேன், நல்ல விலை வருகிறது இல்லை, விற்பதற்கு போட்டு 1 வருஷம் பாஞ்சிட்டுது. இப்ப நான் யோசிக்கிறேன், நிறைய 1 வருஷம் போயிட்டுது, நான் விற்கிறதுக்குன்னு போட்டிக்கிற பொருள் இப்ப அது வியாபார பொருளோ ஜகாத் வருமோ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் அதை அடைகிற போது, எனக்கு உரித்தாக ஆக்கிக் கொள்கிற போது, நான் அதனை ஒரு வியாபார நோக்கத்தில் உரித்தாக்கிக் கொள்ள இல்லை. எனக்கு ஒருவர் தந்தை வபாத் ஆகிட்டார், ஒரு வியாபாரி, வியாபாரம் எனக்கு அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்பட நேரத்தில் அவருடைய கடையில் இருந்த வியாபார பொருட்கள் எனக்கு வந்தது என்றால், அவருடைய வியாபாரத்தினுடைய காலத்தை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எப்பொழுது வாரிசுரிமை சொத்தாக எனக்கு வந்து நான் அதனை தொடர்ந்து கடையாக செய்வதற்கு, வியாபாரமாக தொடர்வதற்கு நியத்து வைத்தேனோ அதிலிருந்து 1 வருட காலம் பார்க்கும். பாப்பா 5 மாதங்களுக்கு முன்னால ஜகாத் கொடுத்திருந்தாரு, இப்ப எனக்கு வந்திருக்குது, 7 மாதம் கழியும் போது நான் 12 மாதங்களை பூர்த்தியாக்கி ஜகாத் கொடுக்க தேவையில்லை. ஓனர்ஷிப் மாறிட்டு இப்ப எனக்கு வந்ததிலிருந்து நான் பார்க்கணும். ஆகவே வியாபார பொருள் ஜகாத்துல முக்கியமானது, பொருளை கொள்வனவு செய்யும் போது இவருடைய ஓனர்ஷிப் எடுக்கும் போது அதை விற்கிற நோக்கத்தில் எடுத்திருக்கும். இது விளங்கிக்கொண்டு அடுத்தது, வருடம் பூர்த்தியாகிற அந்த அவரைப்ப கணக்கு பார்க்கணும். வருடம் பூர்த்தியாகிற அந்த அவரைப்ப கணக்கு பார்க்கணும். இதை நீங்க வியாபாரிகள் எடுத்துக்கோங்க. வியாபாரம் தான் நீங்க நினைக்க வேணாம், இந்த கடை வச்சு வியாபாரம் நடத்தினவங்க மட்டும்தான் வியாபாரம். வீட்டில் போட்டு நிறைய பொம்பளைகள் நல்ல வியாபாரம் நடக்குது, பஜார்ல இருக்கிற கடையெல்லாம் தோத்து போற அளவுக்கு வீடுகள்ல நடக்குது வியாபாரம் நடக்குது. எங்க தாத்தாமார் உமாமார் பண்ற வியாபாரம், நானாமார் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க எல்லாம் அவங்ககிட்ட பிச்சை வாங்கணும், இரவல் வாங்கணும், அப்படி வியாபாரம் பண்றாங்க, அவங்களுக்கு சேர்த்து தானே. இப்ப பாருங்க, பிசினஸ் ஷாப் கம்பெனி எல்லாத்துக்கும் இது இருக்கு. இதை நீங்க ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கும் பயன்படுத்தலாம். இத பாருங்க, பக்கத்தில் என்ன இருக்குது, இடைவெளி விட்டு இருக்கிறது. இது நீங்க தேவையானவங்க பிரிண்ட் அவுட் வந்து சாரு எடுத்துக்கொள்ளலாம், போட்டோகாப்பி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தேவையானவங்க நாளைக்கு அல்லது எங்க சென்டர்ல போனாலும் தருவாங்க. இதுல பாருங்க, எழுதி கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு அட்டவணை, கேஷ் பேலன்ஸ் அல்லது பேங்க் பேலன்ஸ், அதை மொத்தத்தை கூட்டி பக்கத்தில் போட்டு உங்களுக்கு சந்திக்கிறதுல இருக்காது. இது இங்க பாருங்க. அடுத்தது நீங்க ஸ்டாக் எடுக்கணும். இப்போ கடையில உள்ள எல்லா பொருட்களும் ஒன்று விடாம ஸ்டாக் எடுக்கணும். ஸ்டாக் எடுக்கும் போது முழு ஸ்டாக்கையும் அதை கூட்டி போடணும். பக்கத்தில் அந்த வரியில கூட்டி போடணும். இப்ப ஸ்டாக் எடுக்கும் போது எந்த விலைக்கு போட்டு? மூணு விலையில நீங்க இருப்பீங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் வாங்கின விலை, இன்னொன்று செலிங் பிரைஸ் விற்கிற விலை, மூன்றாவது இன்றைக்கு ஜகாத் எனக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகிற இன்று நான் அதனை வாங்குவதாக இருந்தால் வாங்குகிற மார்க்கெட் பிரைஸ் ஒன்று இருக்கு. இந்த மூன்று விலைகளுக்குள் எதில் நான் கணக்கு பார்ப்பதற்கு ஸ்டாக் எடுக்கும் போது எதை எடுத்துக் கொள்வேன் என்றால், இன்று நான் அதனை வாங்குவதாக இருந்தால் எவ்வளவு கொடுத்து வாங்குவேனோ அதுதான் மார்க்கெட் பிரைஸ். நீங்க விற்கிற விலையும் அல்ல, வாங்கிற விலையும் அல்ல. இன்று நீங்கள் அதனை எவ்வளவு கொடுத்து வாங்குவீர்களோ அந்த விலையை நீங்கள் ஸ்டாக் எடுக்கிற போது நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். சிலவேளை நீங்கள் வாங்கின விலையை விட குறைந்தும் இருக்கலாம், சிலவேளை அதே விலையிலும் இருக்கலாம், சிலவேளை கூடியும் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை அல்ல. இன்றைக்கு நீங்க வாங்குவதா இருந்தால் அந்த பொருளை மார்க்கெட்ல எவ்வளவு எடுக்கணுமோ அந்த விலைக்கு நீங்க சொக்கிறது, அதை கூட்டி அதில் போடுது. மூன்றாவது மார்க்கெட் இஸ் ரியல் எஸ்டேட் செய்யறவங்க இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் செய்யறவங்க விளங்குது என்னன்னு, அதாவது காணி, பூமி, கட்டிடங்கள், வீடுகள், கடைகள், இவற்றை வாங்கி விற்பவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே அந்த பொருட்கள் வியாபார பொருட்கள் ஆக்கிரிக்கிற அந்த ரியல் எஸ்டேட் செய்யறவங்க, அவங்களிடத்துல இப்ப ஒருவர் கள்ளி வியாபாரி இருக்கிறார், கல்லு மண் பில்டிங் மெட்டீரியல் அவரிடத்தில் வியாபார பொருளாக கருதப்படுறது போல, இவருடைய அங்க வாங்கி போட்ட நாலாம் குறுக்கு திறந்த உள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குது, சோட்டன்ல ஒரு வாய்க்கால் இருக்குது, மதுரங்குடியில பத்து ஏக்கர் தோட்டம் ஒன்று இருக்குது, இதெல்லாம் இவருடைய வியாபார பொருள், இதெல்லாம் இவருடைய வியாபார பொருள். என்ன நடக்கும், அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பித்த ஒவ்வொரு வருடமும் முடிவின் போது என்னென்ன கையிருப்புல இருக்குதோ அத்தனை பொருளையும் அவர் கூட்ட வேண்டும். எப்படி பார்க்கணும், நாண்டிக்கு இந்த தோட்டத்தை வாங்குறதா இந்த எவ்வளவு, இந்த வீட்டு வாங்குறதா இந்த எவ்வளவு, வாங்குகிற விலைக்கு இன்றைக்கு வாங்குற விலைக்கு அவர் பெருமதி போடும். போட்டு எல்லாவற்றையும் பார்க்கறது தான் ரியல் எஸ்டேட்டையும் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் முபாரபா. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிக் பேங்க் உள்ள டிபாசிட் வச்சிருப்பாங்க முபாரபா அக்கவுண்ட்ல, அது வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட பணமா இருக்கும். அவர் முபாரபா அக்கவுண்ட்ல வச்சிருப்பார், அது எவ்வளவு இருக்குது என்றால் அது வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட பணம், அதையும் எடுக்கிறது பெருமதி. அடுத்தது பெரிய வியாபாரிமார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சல்லியெல்லாம் கூட இருந்தால் ட்ரெஷரி பில்ஸ்ல பொண்ட் வாங்கியிருப்பாங்க. இப்படியானவங்க அவங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும் அதை வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க அதனுடைய மார்க்கெட் வெளிவை இன்னைக்கு பார்க்கணும். ஜகாத் வாஜிபாக இன்றைக்கு அதை அதில் சேர்த்து போடலாம், அது சம்மந்தம் இல்லாதவங்க விட்டுங்க. அடுத்தது லோன்ஸ் அட்வான்ஸ். இவர் வியாபார கடையில இருந்து கொண்டு அந்த கடையில இருந்து கொண்டு யாருக்காவது முன் கடன் கொடுத்திருப்பார், யாராவது கடன் கேட்டிருப்பாங்க, கேஷ் கொடுத்திருப்பார், அந்த ஹார்ட் கேஷ் திரும்பி வரணும், அதையும் ஜகாத் வாஜிபாக அன்றைக்கு அவரும் என்ன செய்யணும், வியாபார பொருளோடு சேர்த்து பார்க்கணும். ரிசீவபிள், விற்றது இன்னும் சாமான் போனதுக்கு என்ன சளி வரையில், ஒரு மாசம் ரெண்டு மாசம் செக் கையில் இருக்கும், இன்னும் டேட் வரையில், எல்லாம் வர வேண்டியவை ரிசீவபிள், எல்லாவற்றையும் அவர் அதில் சேர்ப்பார். சேர்த்து இன்று நான் ஜகாத் கடமையான அன்று இது எல்லாவற்றையும் கூட்டுவார். கூட்டினால் டோட்டல் ஜகாத் பேஸ் வரும், எவ்வளவு மொத்தம் என்று வரும். இந்த மொத்தத்தை பாருங்க, நான் வெள்ளியை தான் கீழே போட்டிருக்கிறேன் பேணுதல். வெள்ளியினுடைய நிசாப் 672 கிராம். இந்த 672 கிராமுடைய மார்க்கெட் வெளிவுக்கு ஈக்குவலாக அல்லது மேலதிகமாக இருந்தால் இவர் அந்த வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுத்தாக வேண்டும். அந்த வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுத்தாக வேண்டும். விலகி கொண்டீங்க. இப்ப சில கேள்விகள், எத்தனை வீதம் கொடுக்கணும், 2.5 வீதம், எத்தனை வீதம் கொடுக்கணும், 2.5 வீதம் கொடுக்கணும். இப்ப சில இருக்கிற சில கேள்வி இருக்குது, நான் அதை சில கிளாரிஃபை பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று அல்லது போன வாரம் தான் 5 லட்சம் ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருந்தேன். சாமான்லாம் அப்படி இருக்குது, இன்றைக்கு ஜகாத் வாஜிபாக இருக்குது, அதையும் சேர்க்கணுமா? வியாபார பொருளுக்கு ஜக்காத் பார்க்கும்போது டோட்டல் வியாபார பொருளுக்கே பார்க்கிறது. போன வருஷம் ஜக்காத் அது வியாபாரம் ஆரம்பிச்சா, இந்த வருஷம் நான் 355 நாள் வரும்போது ஜக்காத் பார்க்கிற போது கையிருப்புல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பார்க்கணும். வந்தது போனதெல்லாம் சரி வராது. நேற்று வந்து இருக்கலாம் எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு சாமான், 10 லட்சம் ரூபாய்க்கு சாமான் இந்த ஸ்டாக்குக்கு, அதுவும் இன்றைக்கு ஜக்காத்துக்கு உரிய பொருள். இன்று என்னென்ன கையிருப்புல இருக்குதோ அத்தனையும் பார்க்கப்பட வேண்டும். இது பாயிண்ட் ஒன். பாயிண்ட் டூ, இன்னும் சிலருடைய கேள்வி, பலருடைய கேள்வி என்னென்றால், நான் பொருளை வாங்கி வந்திருக்கிறேன், இன்னும் தள்ளி கொடுக்க இல்லை. அதிகமானவங்களுடைய வியாபாரம் அப்படித்தான், அதிகமானவங்களுடைய வியாபாரம் அப்படித்தான். எப்படி? பொருளை கொழும்பிலிருந்து கொள்வனவு செய்து வந்தாச்சு, 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு செக்கை கொடுத்திருக்கிறேன், இடத்துல சாமான் கொண்டு வந்ததுக்கு என்ன செக், நான் டேட் இருக்குது, ரெண்டு மாசம் இருக்குது, ஒரு மாசம் இருக்குது. எனவே இந்த பொருளையும் நான் ஜக்காத்துக்கு கணக்கு பார்க்கணுமா? இது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. எல்லாத்தையும் கணக்கு பார்க்கத்தான் வேணும். சிம்பிள் லாஜிக் விளங்கி கொள்றதுக்கு ஒன்று சொல்லித்தாரன். இது யாருடைய பொருள்? ஹூ இஸ் தி ஓனர் ஆஃப் தி கோமோடிட்டிஸ். இந்த வியாபார சரக்குகளுடைய உரிமையாளர் யார்? விளங்குதான் எனக்கு கேட்கிறது? இப்ப நீங்க தள்ளி கொடுக்க இல்லைன்றது வாஸ்தவம், ஆனால் இந்த வியாபார பொருள் யாருக்கு இப்பொழுது ஓன் ஓனர்ஷிப்ல, யாருடைய ஓனர்ஷிப்ல இருக்குது? உங்களுடைய ஓனர்ஷிப்பா அல்லது உங்களுக்கு விற்றவருடைய ஓனர்ஷிப்ல இருக்குதா சொல்லுங்க. யாருடைய ஓனர்ஷிப்ல இருக்கு வாங்க. இது இன்னும் தெளிவா தெரியுதா? இந்த ஃபயர் வந்து நடந்துச்சு, நெருப்பு பிடிச்சிட்டு, இப்ப அந்த விற்றவர் போய் பாருங்களேன், திடீர்ந்து நெருப்பு பிடிச்சிட்டு, அதனால உங்களோட சாமான் தானே, நான் உங்களுக்கு தள்ளி தரையில் தானே, ஆகவே உங்களுக்கு நான் தள்ளி தர மாட்டேன் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா? சட்டம் தான் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இதுலேருந்து நல்ல தெளிவாக யார் இருக்கு? ஓனர், வாங்கியிருப்பவர் ஓனர். நீங்க அவருக்கு டிஃபர்ட் பேமெண்ட் பிறகு தாரேன்னு சொல்லி போட்டு வாங்கி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இதனுடைய ஓனர் யாரோ அவருக்கு ஜகாத் கொடுப்போம். நீங்க தான் ஓனர். இப்ப சொல்லுவாங்க இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, ரெண்டு பேர் ஒரு பொருளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டி வருகிறது. அது எப்படி அப்பா? நான் வாங்கியிருக்கக்கூடிய இன்னும் தள்ளி கொடுக்காத இந்த பொருளுக்கு நான் ஜகாத் கொடுக்கிறேன், அவர் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு விற்றவர் அவருக்கு வரவேண்டிய ரிசீவபிள் பெறப்பட வேண்டியவை அவருக்கு வரவேண்டிய கணக்கில் அது இருக்குமா இல்லையா? அந்த பணத்துக்கு என்ன செய்யறார்? அவர் ஜக்காத் கொடுக்கிறார். எனவே ஒரு பொருளுக்கு இருவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய இருக்கின்றான். இது விளக்கமற்ற ஒரு குழப்பம். நான் கொடுக்கிறேன் என்னுடைய பொருளுக்கு, அவர் கொடுக்கிறார் அவருக்கு வர வேண்டிய பணத்துக்கு. இது நல்ல விளைவிக்கும். இதை இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தால், நான் கேஷுக்கு தள்ளிய கொடுத்துட்டு வாங்கி கொண்டு வந்திருந்தால் அவர் அந்த தள்ளிக்கு கொடுப்பாரா இல்லையா? எனக்கு விற்றவர் நான் தள்ளியை கொடுத்துட்டு வாங்கியிருந்தால் அவர் அந்த தள்ளிக்கு ஜக்காத் கொடுப்பாரா இல்லையா? நான் இந்த பொருளுக்கு ஜக்காத் கொடுப்பேனா இல்லையா? நான் கொடுக்க வேண்டிய தள்ளியை தாமரைக்கு கொடுக்கிறேன், ஆகவே அவர் அந்த பொருளுக்கு ஜக்காத் கொடுக்க இல்லை, அவர் தள்ளிக்கு ஜக்காத் கொடுக்கிறார், நான் பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கிறேன். ஒரு பொருளுக்கு இருவர் ஏக காலத்தில் ஜக்காத் கொடுக்கிறார்கள் என்பது இந்த இடத்துல அறவே கிடையாது. புரிஞ்சுக்கொண்டீங்களா? இது ஜக்காத்துல உள்ள மூன்றாவது ஒரு பிரச்சனை. எனக்கு எல்லாம் இருக்குது, ஜக்காத்து தான் கணக்கு பார்த்துட்டேன், ஆனா கொடுக்கறதுக்கு எனக்கு பெரிய கடன் சுமம் ஒன்று இருக்குது. என்ன கடன்? அங்க வாங்கினது, இங்க வாங்கினது, ஏழை சொன்ன மாதிரி எத்தனை செக் இருக்கு கொடுக்கணும். நான் பயிர்களுக்கு சொன்ன விஷயம் தான் இங்க. என்ன விஷயம் சொன்னேன்? ஜக்காத் என்பது அல்லாஹ்வுக்குரிய கடன். அது நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய கடன்களை எல்லாம் தடையாளாக கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்க ஜக்காத்தை கணக்கு பார்க்கும் போது பொருளுக்கு ஜக்காத்தை கணக்கு பார்க்கவே வேண்டும். கேஷ் எது எது இருக்கோ அதுக்கு ஜக்காத்தை கணக்கு பார்க்கவே வேண்டும். இதுல இருந்து நீங்க விடுபடவே முடியாது. உங்களுடைய கடன்கள் எது எதுவோ அவற்றை நீங்கள் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் பிரத்யேகமாக முன்கூட்டியே செய்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது நீங்க வேறு செய்து கொள்ள வேண்டும். நீங்க இப்போ என்கிட்ட கையில காசு இல்லைன்னா சொல்ல முடியாது, கையில காசு இருந்தா சாமான விட்டு போட்டு கொடுங்க. சாமான விட்டு போட்டு நீங்க என்ன செய்ய உடனடியா கொடுங்க. நீங்க வியாபாரி, எனக்கு எப்ப ஜகாத் ஒரு வருடம் பூர்த்தியாகும் என்பது முன்கூட்டியே தெரியுமா இல்லையா? நீங்க அதுக்குரிய ஏற்பாட்டோடையே ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னுக்கு இருந்து உங்களுடைய பிசினஸ் டேர்ன் ஓவரை வச்சு நீங்க கையில பணத்தை எடுத்துக்கொண்டே வந்திருக்கணும். கடைசி நேரத்தில் வந்து வெள்ளம் தலைக்கு மேல போகும்போது ஜானன்னா மூலம் என்ன என்ற ஒரு கதை தலைச்சு கொண்டிருக்க கூடாது. ஆகவே கடன் ஜகாத்துக்கு தடை அல்ல. கடன் ஜகாத்துக்கு, நீங்க கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சு போட்டு ஜகாத் கொடுக்க முடியாது. கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சு போட்டு ஜகாத் கொடுக்க முடியாது. அடுத்தது இது ஜகாத் கொடுக்க வேண்டிய பொருட்கள் பற்றி விவரம். ஜகாத் பெற தகுதியானவர்கள் யார் என்பதை பற்றி பேசுவதற்கு வருகிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் தெளிவாக இருக்க வேண்டும். சதகா அல்ல ஜகாத். சதகா எவருக்கும் கொடுத்துட்டு போய்த்திரலாம், ஜகாத் உரியவருக்கு கொடுத்தாத்தான் நிறைவேறும். ஜகாத் உரியவர் அல்லாதவருக்கு கொடுத்தால் கொடுக்காததாகவே கருதப்படும், அவர் தண்டனைக்குரியவராக அல்லாவிடத்தில் மாட்டிக்கொள்வார். ஆகவே எவர் எவருக்கு ஜகாத் கொடுக்கலாம் என்பதை சரியாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இப்ப ஜகாத் பெற தகுதியானவர்களை பாருங்க, எட்டு கூட்டம் சூரத்து தௌபாவின் 60வது ஆயத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி வைக்கிறது. அல்லாஹ்வுத்தாலா இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்று சொல்லக்கூடிய வசனத்துல சதகாக்கள் ஜகாத்துகள் ஃபகீர்கள் மிஸ்கீன்கள் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போறாங்க. ஃபகீர் என்பவர் யார், மிஸ்கீன் என்பவர் யார் பின்னால சொல்லியிருக்கோம். ஃபகீர் என்பவர் அறவே வருமானம் அற்றவர் அல்லது தன்னுடைய செலவினத்துக்கு போதுமான வருமானத்தை பார்த்தால் இவருக்கு இருக்கிற வருமானம் செலவினத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. சிறசரி அவருடைய செலவுக்கு 500 ரூபாய் தேவை என்றால் 200 ரூபாய் வருமானத்தில் இருக்கிறார். இவர் பக்கம் மிஸ்கீன் என்பவர் சற்று இவரை விட நல்ல நிலையில் இருக்கிறவர். அவரும் செலவுக்கு போதுமான வரும்படி உள்ளவர் அல்ல. 500 ரூபாய் அவருக்கு தேவை என்றால் 400 ரூபாய் வருமானத்தோடு இருக்கிறவர் தினசரி இவர் யாரு, மிஸ்கீன். ஓரளவு பரவாயில்லை ஃபக்கீருடைய நிலையில். ஆனால் இருவருமே தேவை உள்ளவர்கள். ஃபக்கீர் என்பவர் புரிஞ்சுக்கொண்டீங்களா பாருங்க, பணமோ வருமானமோ அறவை அற்றவர் அல்லது செலவினத்தை விட ரொம்ப குறைந்த வருமானம் உள்ளவர். மிஸ்கீன் செலவினத்தை விட ஓரளவு குறைந்த வருமானம் உள்ளவர். இவர்கள் ஃபக்கீர் மிஸ்கீன்கள். இவர்கள் ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள். மூன்றாவது ஆமீன். ஆமீன் ஒல் ஆமீன் அலைஹா. அல்லாஹால மூன்றாவது யார சொன்னாம், ஜகாத்துகளுக்காக அதிகாரத்தோடு பணிபுரிபவர்கள். ஜகாத்துகளுக்காக அதிகாரத்தோடு பணிபுரிபவர்கள் இவர்கள் யார் என்றால், இஸ்லாமிய அரசு ஒன்றிருக்கும், அதன் ஜனாதிபதி அல்லது ஆட்சியாளர் அதிபர். ஜகாத்தை கணக்கெடுப்பதற்கும் அதை பற்றி விவரங்களை ஆட்சியாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கும் உரிய பணிகளை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் சம்பளம் பெறாத ஆமீன். ஜகாத் பொருட்கள் ஏற்கனவே வந்த பொருள் இருக்கு தானே, எல்லாமே ரெண்டு வகையில பிரியும். திருப்பி போங்க, நான் விபரமா சொல்ல போறேன். ஒன்று அம்வால் பாத்தினா, மறைமுகமான பொருட்கள். இன்னொன்று அம்வால் வாஹிரா, பகிரங்கமான பொருட்கள். அம்வால் பாத்தினா என்பது வியாபார பொருள், அம்பால் மறைமுகமான பொருள். தங்கம் வெள்ளி மறைமுகமான பொருள். எப்படி மறைமுகம் என்றால், என்னிடத்தில் எவ்வளவு தங்கம் வெள்ளி இருக்குது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய வியாபாரத்தில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இஸ்லாமிய அரசாங்கத்திலே அதிபர் வந்தாலும் பார்த்துக் கொள்ள மாட்டார், நான் காட்டுறதை மட்டும்தான் அவர் பார்க்கலாம். ஆனால் பயிர்கள், கால்நடைகள், உலோகங்கள் இவற்றையெல்லாம் பகிரங்கமாக தெரியக்கூடிய பொருட்களாக பார்க்கப்பட்டிருக்குது. எவரும் போய் எத்தனை பட்டியல இருக்குது, அவருடைய விளைச்சல் என்ன, பேரிச்சம்பழம் எத்தனை இருக்குது, மரம் எத்தனை இருக்குது, எத்தனை காய்ச்சி இருக்குது, விவசாயம் எவ்வளவு அறுவடை நடந்திருக்குது, சமம் எல்லாத்தையும் பகிரங்கமா பார்க்கலாம். மறைக்க முடியுமான பொருட்கள், மறைக்க முடியாத பொருட்கள் என்ன, ஜகாத் பொருட்கள் 7 2 பிரிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமிய அரசாங்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடமிருந்து ஜகாத்தை கணக்கு பார்ப்பதற்கு அனுப்புவார்கள். பேரித்தம் பல தோட்டத்தில், திராட்சை பல தோட்டத்தில, ஒட்டகத்தில, ஆற்றில எல்லாம் அந்த ஆள் குறிப்பிட்ட சஹாபி போய் கணக்கு பார்த்துட்டு நீங்க இத்தனை ஆடு கொடுக்க வேண்டியிருக்குது, இந்த வயசுல உள்ளது கொடுக்கணும், இத்தனை ஒட்டகம் அல்லது ஒட்டகத்திலேயும் ஆரம்ப பகுதியில் ஆடு தான் கொடுக்கணும், இந்த வயசுல உள்ள ஆடு கொடுக்கணும், அதே மாதிரி திராட்சை பழத்தில் உழவு கொடுக்க வேண்டியிருக்கு கணக்கு சொல்லிட்டு உரிய டேட்டையும் எழுதி கொண்டு வருவார். இந்த ரெண்டு கிழமையில மூணு கிழமையில பருவ மந்திரம் ஆயிரத்துக்கு நீங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம். இது யார் அனுப்புறால்? இமாம் அனுப்புறார், ஆட்சியாளர். இவர் அதிகாரம் உள்ளவர். எப்படி இன்கம் டேக்ஸ் சார் வந்தால் ரிட்டன் நோட்டீஸோட வந்தால் நாங்க எங்களுடைய எல்லாத்தையும் காட்ட வேண்டுமோ? உங்களோட வீட்டுக்குள்ள நுழம்பு பரவக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு நாங்க பார்த்தோம்னு சொல்லி ஒரு ட்ரௌசர்ஸ் போட்டுக்கிட்டு பிஎஸ் ஆபீஸ்ல இருந்தோ எம்ஓஹெச்ல இருந்து யாரும் வந்தா நாங்க அப்படியே கொடுத்து விட்டு பெட்ரூமுக்கு போறா, பாத்ரூமுக்கு போறா, கிச்சனுக்கு போறா, நாங்க பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு இருக்கணும். இவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். இஸ்லாமிய அரசின் ஹலீஃபா அவர் அனுப்புவார். எந்த பொருட்களில் எடுப்பதற்கு? பகிரங்கமான பொருட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளிடத்துல கணக்கு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பியிருந்தார். தங்கம் வெள்ளி வைத்திருக்கிற இடத்துல கணக்கு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பியிருந்தார். அவங்க அனுப்புனது எல்லாம் பயிர்கள், பழங்கள், மற்றது கால்நடைகள்ல பார்த்துட்டு வாங்க அனுப்பினாங்க. இப்ப இந்த பணியை செய்பவர் ஆமீர். அல்லாஹ் அங்கே சொன்னது அலைஹா. அலா வந்து இந்த இடத்துல அதிகாரத்தை சொல்லுகிற பதம். அலா என்ற எழுத்து இருக்குது, அதிகாரத்தை சொல்லுகிற பதம். இஸ்லாமிய அரசின் ஹலீஃபாவினால், அதிபரால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட பணியாற்றல், ஜக்காத்துகளில் அதிகாரத்தோடு பணிபுரிப்பவர்கள். அல்லாஹ் வல் ஆமீரீன ஃபீஹா, ஜக்காத்துகளிலே பணிபுரிப்பவர்கள் சொல்லல, ஜக்காத்துகளில் பணிபுரிப்பவர்கள் சொல்லல, ஜக்காத்துகளின் மீது அதிகாரத்தோடு பணிபுரிப்பவர்கள் சொன்னதில் இருந்து இது நாங்கள் நீங்கள் ஜக்காத்து பைத்துல் ஜக்காத்தில் வைத்துக் கொண்டு ஆட்கள் நியமித்து வைத்திருக்கிற ஆமீர்கள் அல்ல. புரியுதா இல்லையா? ஒல் ஆமீரீன அலைஹான்னு தான் அல்லாஹ் சொல்லி, அதிகாரத்தோடு உள்ள ஆமீர்கள் அவர்களுக்குத்தான் ஜக்காத் பணத்தில இருந்து பொருள் இருந்து ஒரு பங்கு கொடுக்கலாம். இப்ப நாங்க ஒரு பள்ளிக்கு கீழே, ஒரு நிறுவனத்துக்கு கீழே ஜக்காத் என்று ஒரு மஜ்லிஸ் என்று வச்சுக்கொண்டு அதுல கொஞ்சம் பேர் வேலை செய்யறாங்க, வார ஜக்காத்து திரட்டப்படுற ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்க இயலாது. அவர்கள் அவள் ஆமீரீன அலைஹா என்று அல்லாஹ் மூணாவது சொல்லுகிற இந்த கேட்டகரி இருக்கிற பிரிவினர் அதுக்கு கீழே அடங்காதவங்க. அவங்களும் இஸ்லாமிய அரசால நியமிக்கப்பட்டவங்க, பேலிஸ்டில் இல்லாதவங்களா இருக்கணும். அதாவது அவர் ஜக்காத்துக்கு மட்டுமல்ல வலமையாக ஜக்காத்தோட இதர வேலைகள் அல்லது ஜக்காத்துக்கு என்று சம்பளம் கொடுத்து வைக்கப்பட்டவரா இருப்பார். ஜக்காத்துக்குன்னு ஸ்பெஷலா அவர் ஒர்க் பண்றதுக்காக வேண்டி புதுசா சம்பளம் போட தேவையில்லை அவருக்கு, அரசாங்கத்துடைய பெய்ட் ஆபீசர். அப்படியானவரும் ஆமீர் அல்ல. எனவே தான் சொல்லப்பட்டிருக்குது ஜக்காத் பணிக்கென இஸ்லாமிய அரசின் அதிபரால் நியமிக்கப்படுகின்ற அரசின் சம்பளம் பெறாத பணியாளர், அரசின் சம்பளம் பெறாத பணியாளர். எனவே இந்த மூணாவது ஆள் எங்களிடத்தில் இந்த தயவு செஞ்சு அப்படி யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்படி நிறுவனங்கள் ஆமீர் பங்கெல்லாம் கொடுக்குதுன்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்க ஜக்காத் கொடுத்தா தெரிஞ்சு கொடுத்தா உங்களோட ஜக்காத் நிறைவேறாது. சகோதரர்களே, மிக அன்பாக சொல்கிறேன், ஜக்காத் நான் தொழுவதற்கு நான் பொறுப்பு, நான் நோன்பு வைப்பதற்கு நான் பொறுப்பு, நான் ஹஜ் செய்வதற்கு நான் பொறுப்பு. இல்ல அவரு சொன்னார் இவர் சொன்னார் அல்லாஹ்ட்ட போய் நான் சொல்ல முடியாது. நான் ஒரு ட்ரூ முஸ்லீமா, உண்மையான ஒரு முஸ்லீமா வாழ்றதா இருந்தா அதை பத்திய அறிவு எனக்கு வேண்டும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வியாபாரிகளா லா யபீ ஃபீ சூக்கினா இல்லா மன் தஃபக்கஹ பித்தீன். வியாபாரம் செய்ய போறீங்களா எவரும் இங்க பஜார்ல? வியாபாரத்தை பற்றிய மார்க்க அறிவு தெரியாதவன் வியாபாரத்துக்கு இங்க பஜாருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வியாபாரத்துக்கு இஸ்லாத்தில எத்தனையோ சட்டதிட்டங்கள், ஒழுங்கு விதிகள் இருக்குது, அவை படிக்காதவர் எங்களுடைய பஜார்ல விற்க கூடாது என்று உமர் ரழியல்லாஹு தடை செய்தார்கள். வியாபாரம் செய்யறமா வியாபாரத்தை பற்றி அறிவு வேண்டும், ஜக்காத் கொடுக்கிறோமா ஜக்காத்தை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். ஆகவே இப்படி ஆமீர் பங்கெடுக்கிற ஒரு நிலையங்கள்ல நீங்க ஜக்காத்தை கொடுத்து விலாகி போட்டுறாதீங்க. நாலாவதாக பெறக்கூடிய ஆள் அண்மையில் இஸ்லாத்துக்கு வந்தவர். புதிதாக என்ற வார்த்தையை நான் எடுத்து போட்டேன். நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷம் இன்னும் அவன் நவமுஸ்லிம் அப்படின்னா அபுபக்கர் ரழியல்லாஹு ஆரம்பிச்சு அத்தனை இஸ்லாத்துக்கு வந்த சஹாபிகளும் ஜக்காத் கிளைம் பண்ணிக்கணும் மௌத்தாகும் வரை. சஹாபிகளுக்கு பிறந்த சஹாபி பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாரும் யாரு? புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அண்மையில் இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு போங்க, ரீசன்ட் முஸ்லீம், ரீசன்ட்லி கன்வெர்ட்டட், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒரு 2-3 வருஷம் மேக்சிமம் 3 வருஷம், இதுக்கு அப்பால் அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் கொடுக்காதீங்க. அவரு வேற ஏதோ சப்தை எருமிஸ்கின் கடனாளி வேறொரு பண்புல கொடுக்கலாம். 30 வருஷம் 40 வருஷம் அவர் மோலா இஸ்லாம் அது வேற கதை. ஆனா புதுசா இஸ்லாத்துக்கு வந்து கொடுக்கிற மேக்சிமம் 2-3 இயர்ஸோட முடிச்சுக்கோங்க, அதுக்கு பின்னுக்கு போகாதீங்க. இது இன்னொரு ரகசியம் தெரியுமா, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்ன்றது அவர் பெரிய குபேர பெரிய பணக்காரர் கோடீஸ்வரராக இருந்தாலும் நீங்க அவருக்கு கொடுக்கணும் தெரியுமா. ஏன் இது அல்லாஹத்தில் ஏற்படுத்தினான் தெரியுமா, அண்மையில் இஸ்லாத்துக்கு வந்தவர் தனது மனதில இதயத்தில முஸ்லிம்கள் என்னை ஆதரிப்பவர்கள் அணைப்பவர்கள் என்ற நன்னம்பிக்கை வரணும். அவர் பெரிய சொத்து பத்துள்ள பெரிய கோடீஸ்வரர் பெரிய வருமானத்துக்கு சொந்தக்காரர். அப்படி இருந்தும் 2-3 வருடங்களுக்கு அவர் கொடுத்தனர் வானாண்டு சொன்னால் வேற கதை, ஆனால் கொடுப்பது உங்களுடைய கடமை. எனவே இந்த அண்மையில் இஸ்லாத்துக்கு வந்தோர் என்ற பதத்தை சரியா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை, அது இல்ல, அதை விளக்கத்தை விட்டுருவோம். இந்த காலத்தில் அடிமை என்பதெல்லாம் இல்ல. ஆறாவது பெற்ற கடனை அடைக்க வழியின்றி இருப்பவர். ஒரு மனிதர் கடன் எடுத்தார், அடைத்துக் கொடுத்துக்கு வழி இல்லை, அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு அந்த கடனின் தொகையை கொடுக்கலாம். ஆனால் அவர் கடன் எடுத்த நோக்கம் ஹலாலானதா இருக்கும், அவர் பெற்றது கடன் நல்ல ஒரு வேலைக்கு அவர் பெற்றிருக்கணும். ஹராமான வேற ஏதோ முயற்சி கொண்டுக்காக வேண்டி பெற்ற கடனை யாரும் அடைப்பதற்கு முன் போனால் ஜகாத் மூலமாக ஒரு பாவத்துக்கு உதவி செய்கிறான். பாவம் செய்வதும் பாவம், பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம். ஆகவே ஹலாலான ஒரு தேவைக்காக அப்படி கடன் எடுத்தால் அடைத்துக் கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது, இவருக்கும் என்ன செய்யலாம், ஜகாத்திலிருந்து கொடுக்கலாம். இறுதியாக அடுத்து முன்னர் 7வது முஜாஹிதிகள் புனித போர் ஜிஹாதில் ஈடுபட்டிருப்பவர். இதையும் சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, திரிபுபடுத்திட்டாங்க. பாதை இருந்து சகோதரர்களே, சஹாபிகள் எப்படி குர்ஆன் விளங்குறாங்களோ அப்படி விளங்குவோம், தாபிஊன் எப்படி குர்ஆன் விளங்குறாங்களோ அப்படி விளங்குவோம். எங்களுக்கு ஒத்தோரிட்டி அவர்கள், எங்களுடைய மார்க்கம் காலம் காலமாக ஆதாரபூர்வமாக நடத்தப்பட்டு வந்தது. எனக்கும் உங்களுக்கும் உரிமையில் மார்க்கத்தில் நினைத்த மாதிரி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வியாக்கியானம் சொல்வதற்கு, நபி அவர்களுடைய மாணவர்கள் என்ன வியாக்கியானம் சொன்னார்களோ அவர்களுடைய நேரடி மாணவர்கள் என்ன வியாக்கியானம் சொன்னார்களோ அதுதான் எங்களுக்கு வியாக்கியானமும் ஆதாரம். அவர்கள் சொன்னதுதான் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியது, இஸ்லாத்துக்கு எதிரான போர்ல முஸ்லிம்களுடைய படையில் இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் அரசாங்கத்தின் சம்பளம் பெறாத ஒலர்பியத்தா இருக்கக்கூடிய முஜாஹிதர்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய படை இருக்கும், எதிரிகளுடனான யுத்தத்தின் போது அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு சம்பளம் கிடைத்துக் கொண்டிருக்கும், அவருடைய பேரிஸ் வேறியா இருக்கும். ஆகவே அவர்களுக்கு அந்த ஜகாத்திலிருந்து ஒலண்டியரா இமாமனுடைய அழைப்பு ஏற்று ஜிஹாதுக்கு போய்த்து இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் முழு நேரமும் ஜிஹாதில் இருப்பதனால் அவரும் அவருடைய குடும்பமும் செலவினத்துக்கு தேவைப்படும். ஆகவே அவர்களுக்கு ஜகாத்திலிருந்து பங்கிருக்கிறது. ஃபீ சபீலில் அல்லாஹ்வுடைய பாதை என்பது குர்ஆனில் பல இடங்களில் பல வாரியான அர்த்தங்களில் வந்திருக்கு. ஒவ்வொன்றையும் எந்தெந்த இடத்திலும் ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதை, மஸ்ஜிது கட்டதும் அல்லாஹ்வுடைய பாதை தான், மதரசா கட்டதும் அல்லாஹ்வுடைய பாதை தான், கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் குமர காரியங்கள் செய்து வைப்பதும் அல்லாஹ்வுடைய பாதை தான். இதை விட்டால் ஜகாத்தை தவிர எங்களுடைய சமூகம் ஒன்னும் கொடுக்காது சகோதரர்களே. நான் ஃபீ சபீல் பங்கு கொடுக்கிறேன்னு ஜகாத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சதக்காவும் கிடைக்காதவன் சேர்ந்து ஒன்றும் கிடைக்காது, ஃபீ சபீல் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதைன்னு கடைசியில் ஜகாத்தை மட்டும் இந்த சமூகம் நம்பி வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே சஹாபிகள் சொன்ன விளக்கம் அல் உஸாத், அதாவது போராளிகள், யுத்தத்தில முஸ்லிம் படையிலே சேர்ந்து போராடக்கூடியவர்கள். 8வது இப்னு சபீல் பயணி, பயணி என்று சொன்னா இதை நீங்க கொடுக்கலாம் இவங்களுக்கு யாருன்னு சொன்ன. இந்த காலத்தில் இருக்கிறவங்க 5 கூட்டம் இருக்கிறாங்க, 3 கூட்டம் இல்ல போராளிகள் ஜிஹாதில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை எங்களை நாட்டில், ஆமீர்கள் இல்லை எங்களை நாட்டில், 3வது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகளும் இல்லை, மற்ற 5 கூட்டமும் இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கணும். இதுல 8வது இருக்கிறவங்க பயணிகள், ஒரு பயணம் போக வேண்டும், ஆகமான பயணம் பணம் போதாது, அல்லது ஒரு பயணத்தில் இருக்கிறார் திடீரென அவருடைய பணம் போதாம போயிட்டு, அல்லது பிக் பாக்கெட் வந்து அடிச்சுட்டு போயிட்டான், ஸ்டோலன் காணாம போயிட்டது, திருடப்பட்டு விட்டது, இப்ப அவரு ஊருக்கு போய் சேரணும், அவருக்கு பணம் தேவை, இப்படியான பயணிக்கு நீங்க கொடுக்கலாம். நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, கொழும்புக்கு போய் படிப்பாங்க, கண்டிக்கு போய் கிளாஸுக்கு போவாங்க, வறுமையில உள்ளவங்க, பயணத்துக்கு கொடுங்க. அவங்களுக்கு வெளிநாட்டில் என்ன தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு, ஹலாலான தொழில், அவரு போறாரு போக போறாரு, பணம் ஏஆர்க்கு தேவை, டிக்கெட்டுக்கு தேவை, இதெல்லாம் போதாம இருக்குது, அவரை ஒரு பயணியா கருதி கொடுக்கும் கொடுக்கலாம் இவங்களுக்கு. இந்த காலத்தில் அபியான ஏற்பாடுகள் இபுடு சபீர் பயணிக்கு நீங்கள் டிராவலருக்கு செய்து கொள்ளலாம். இது பயன் பெறக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடிய பெறக்கூடியவர்கள். நான் தங்கம் வெளியில சொல்லும் போது நகையை சொல்ல மறந்துட்டேன். தங்கம் வெளியை பற்றி சொல்லும் போது தங்கத்தை மட்டும், வெள்ளியை மட்டும், நாணயத்தை மட்டும் சொல்லிட்டேன். எங்களிடத்தில் நகை இருக்குது அல்லவா, நகையை சொல்ல மறந்துட்டேன். நகை என்பது பல வகையில பல பொருட்களிலிருந்து செய்யப்படுது. டயமண்ட்லேருந்தும் நகை செய்யப்படுது, கோல்டுலேருந்து செய்யப்படுது, சில்வர்லேருந்து செய்யப்படுது, இப்படி பல இதுலேருந்து செய்யப்படுது. இதுல தங்கம் வெள்ளியான நகைகள்ல ஜகாத் இருக்குதா இல்லையா? மொத்தத்தில் பாவனைக்குரிய நகைகள்ல ஜகாத் இல்லை. பாவனைக்குரிய நகைகள் இது வெள்ளியில இருந்தாலும் சரிதான், தங்கத்தில் இருந்தாலும் சரிதான், மூலத்தில் எத்தனை கிலோ இருந்தாலும் ஜகாத் இல்லை, இது மன்னித்து விடப்பட்டது. சேமிப்புக்காக வேண்டி வைத்திருந்தால் நீங்க பாவிக்கிறீங்க. பாவனை சொன்னா நீங்க யோசிக்கவானாம், வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போடுறது அதுவும் பாவனைத்தான், ஒரு தடவை போட்டாலும் பாவனைத்தான். ஆகவே பாவனைக்குரிய ஜகாத் நகைகள்ல அது தங்கம் வெள்ளி எவ்வளவு இருந்தாலும் ஜகாத் இல்லை, அறவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு மன்னித்து விட்டார்கள். ஆனால் பாவிக்காமல் சேமிப்பு நோக்கத்தோடு இருக்கிறது. எப்படி தங்கத்தை மட்டும் நகை இல்லாமல் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, அது போல தங்கம் தாழ் செய்யப்பட்ட நகையையும் நீங்க ஒரு சேமிப்பாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்க பாவிக்கிறதுல சேமிப்பு நோக்கம். இப்ப தங்கத்துக்கு போல இதுவும் ரெண்டு வீதம் கொடுக்கணும் இஸ்லாம் இருந்தால், புரிஞ்சுக்கொண்டீங்களா? நிறைய பேர் இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு புதிய கணக்கொண்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு எந்த ஆதாரமும் தெரியல. பாவனைக்குரிய நகைகள் ஒரு 12 pounds கழிக்கணும், 15 pounds கழிக்கணும், அது போக மற்றதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். இது லா தலீல், இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது, குர்ஆனிலேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயும் இல்லை. பாவனைக்குரியதுக்கு நபி அவர்கள் பாவனைக்குரியதாக விட்டுட்டார்கள். ஜகாத்தை அல்லாஹ் தஆலாவும் அவருடைய தூதரும் சொல்லதான் ஒரு பலுவான கடமையாக மக்கள் மீது சுமத்தி வைக்கிறது, ஒரு இபாதத். நீங்க இதுல இதுல செஞ்ச இருக்குதா செஞ்சுட்டு போ, இதை விட்டுட்டு போ, அப்படித்தான் விட்டு வச்சார்கள். சில பேர் என்னென்று பார்த்தனால ஜகாத்தை ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக, இன்னும் சில பேர் அது ஒரு நல்ல பொருளாதார சிஸ்டமாக, இன்னும் சில பேர் அதை நல்ல முதலீட்டு முறையாக, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. ஜகாத் என்பது ஒரு பியோர் இபாதத், ஒரு அனலாய்ட் இபாதத், கலப்பட்ட ஒரு இபாதத். அல்லாஹ்வுத்தால அதனால தான் குர்ஆன்ல ஹஜ் என்ற இபாதத்தோட ஜகாத்தை பேசாம தொழுகை என்ற இபாதத்தோட பேசினார். அகீமுஸ் ஸலா வாத்து ஜகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கன்னு சொன்னார். ஹஜ்ஜை நிலைநிறுத்துங்கள், செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்கன்னு எங்கேயும் சொல்ல இல்லை. ஏனென்றால் சில பேரை நானும் நீங்கள் யோசிப்போம், ஹஜ் என்பது உடம்பும் பணமும் சம்பந்தப்பட்டது, எனவே ஜகாத்தும் பணத்தோட சம்பந்தப்பட்டது என்று அடுத்த பக்கத்துக்கு அடிச்சுடுவோம். சகோதரர்களே, பணத்தில் தான் பொருளில் தான் வாஜிப், ஆனால் தொழுகையை போல் நீ அதனை பார்த்துக்கோ. உடத்துல ஒரு மெட்டீரியல் திங்கிங் அதில் வந்துடக்கூடாது. இப்படி கொடுப்பதன் மூலம் இவனை அடுத்த வருஷம் ஒரு முதலாளியாக கொடுப்பவனாக ஆக்கி விடலாம், இப்படி கொடுப்பதன் மூலம் அவனை ஒரு அவனுக்கு ஒரு வியாபாரத்துக்கான முதலீட்டை கொடுத்து அவன் ஒரு பெரிய என்ன வியாபாரியாக ஆக்கி விட்டலாம். இதெல்லாம் டோட்டலி ராங். சகோதரர்களே, ஜகாத் அல்லாஹால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு போன்னு சொன்னான். உன்னுடைய பொறுப்பல்ல அவனை ஆளாக்கி விடுவது ஜகாத்தின் மூலமாக. நீ கொடு, அவ்வளவுதான். நீ ஓனர்ஷிப் பாஸ் பண்ணு. நீ வீடு கட்டி கொடுப்பதற்கு நான் வீடு கட்டி தருவேன், நீ அதை அங்கீகரிக்கணும்னு சொல்ல முடியாது. சகோதரர்களே, இந்த பொருள், எந்த பொருள் என்னுடைய ஜகாத் பொருளோ அது இந்த 8 கூட்டத்தில் 5 கூட்டம் இருக்கிறாங்கன்றா 5 கூட்டத்தாட்களுக்கு ஓனர்ஷிப் பாஸ் பண்ணப்படணும். நான் அவரிடத்தில் நான் அது செஞ்சு தருவேன், நீ அக்ரி ஆகும். எந்த அளவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, எனக்கு இவர் கடன் தரணும்னு வச்சுக்கோங்க, முன்னாள் இருக்கிற அப்துல் ரஹ்மான் வச்சுக்கோங்க, அவர் எனக்கு 5000 ரூபாய் கடன் தரணும். நான் சொல்றேன், என்ற ஜகாத்தல் இருக்குது, நான் உனக்கு 5000 ரூபாய் தாரேன், ஆனா எனக்கு என்ன செய்யணும், அந்த 5000 ரூபாய் திருப்பி தந்து கடனை கழிப்போம். இதுவும் கூட செய்ய முடியாத ஜகாத்தில, ஜகாத்தில நீ கொடுக்கும் போது எடுக்கிறவர் ஹி மஸ்ட் பீ அட் லிபர்டி டு டூ வாட் எவர் ஹி வாண்ட்ஸ். அவருக்கு சுதந்திரம் இருக்கணும் அவர் விரும்பினத்தை செய்யறதுக்கு. நான் ஐ கான் புட் கண்டிஷன்ஸ், நான் கண்டிஷன்ஸ் போட முடியாது. நான் அது செஞ்சு தருவேன், நீ இதுக்கு அக்ரி ஆகணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஜகாத்தும் பேர் அல்ல. நீங்க சதக்காவா செஞ்சுட்டு போங்க, கிஃப்ட் பண்ணிட்டு போங்க, வேற வழிகளை பத்தி யோசிங்க. இது ஜகாத் அல்ல. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னு சொன்னா, இப்படி ஒரு திங்கிங் விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி மக்கள் ஒரு மெட்டீரியலை பார்க்கிறாங்க. அல்லாஹ் அதனால தான் தொழுகையோட பார்த்து பேசினான். தொழுகையில பணம் சம்பந்தம் இல்லை. பியோகாவுடைய உடல் மட்டும் எப்படி சம்பந்தப்படுவதோ அது போல உன்னுடைய பணம் பொருள் மட்டும் சம்பந்தப்படும், ஆனால் முழுமையாக ஒரு இபாதத்தாக நீ இதனை பார்த்துக்கோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. சுனன் அபீ தாவூதில் இடம் பெற்றிருக்குது. எங்களுக்கு அன்றையிலிருந்து படித்த ஒரு சம்பவம் தான். ஒரு மனிதர் வந்து அன்சாரி தோழர் ரதியல்லாஹு அன்ஹு யாசகம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன கேட்டாங்க, உங்களோட வீட்டில் எதுவும் இருக்குதான். அவர் பெரிய வறுமையில் உள்ளவர், எந்த அளவு வருமோ வீட்டில் ஒரு பாத்திரமும் ஒரு விரிப்பும் இருக்குதான், ஒரு ஒரு உறுப்பும் இருக்குதான், ரெண்டையும் கொண்டு வாங்கினான். நபி அவர்கள் கேட்டார்கள், இரண்டையும் யார் வாங்குறது? எங்களுடைய புத்தி சொல்லும், இது என்ன இது? இல்லை என்று வந்து கேட்டவருக்கு வீட்டில் உள்ளதையும் உரித்து கலட்டி எடுத்து நபி அவர்கள் விற்கப் போகிறார்கள். ஒரு சஹாபி முன் வந்தார், ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன், ஒரு வெள்ளி நாணயம். நபி அவர்கள் கேட்டார்கள், இரண்டு இதை ஒன்றை விட கூட யாரு கேட்பார்? இதான் ஆக்ஷன் செய்யறதுக்கு ஆதாரம், ஆக்ஷன் போறதுக்கு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபி ரெண்டு திர்ஹம் கொடுத்து வாங்குறேன்றாங்க. வாங்குறாங்க. வாங்கின பிறகு அவங்ககிட்ட சொன்னாங்க, ரெண்டு திர்ஹத்தையும் கொடுத்து ஒரு திர்ஹத்துக்கு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இன்னொரு திர்ஹத்துக்கு போடரி வாங்கிவாங்க. இப்ப அவர் அதே மாதிரி செய்தார். ரபியல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால அந்த கோடரிக்கு குடி போட்டு கொடுத்து சொன்னாங்க, நீங்க போய் நீங்க விறகு சேகரித்து விட்டு வாழணும், 15 நாட்களுக்கு நான் உங்களை பார்க்க கூடாது. அவர் போனார், விறகு சேகரிக்கலானார், விற்கலானார். 15 நாட்கள் கலைந்தது. 10 திருகங்கள் சம்பாதித்த நிலையில் வருகிறார். அவற்றில் சிலரை கொண்டு வீட்டுக்கும் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறார். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டான். நான் கேட்கிறேன், இல்லை அறவே இல்லை என்று வந்தவருக்கு நபி அவர்கள் யாராவது ஜகாத் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலுமே இல்லாதா? இங்கத்தான் நபி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நான் ஒரு ஆளாக ஆக வேண்டும் என்றால் என்னுடைய கையால அதுக்கு முதலீடு செய்யணும். புரியுதா? இல்லை. இப்ப என்ஜிஓ இருக்கே 75% செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தருவாங்க, 25% ப்ரொவைடட் பை யூ. நீ பயனாளி பெனிஃபிஷியரி என்ன செய்யணும், 25% நீ போடணும். ஏனென்றால் 100% உனக்கு நாங்க முதலீடு செய்து தந்தால் ஒரு மாசத்தில அரைவாசி இருக்கும், அடுத்த மாசத்தில முழுவாசியும் இல்லாம போயிருக்கும். ஏனென்றால் உனக்கு அதில் டெக்கும் ஒன்று இல்லை, உனக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ண மாட்டாய். இது நான் என்னுடைய வீட்டில் உள்ள நகையை விட்டு போட்டு வாங்கி போட்ட முதல், என்னுடைய பொஞ்சாலிய காப்பை விட்டு வாங்கி போட்ட முதல், என்னுடைய தோட்டத்தை விட்டு வாங்கி போட்ட முதல் என்று சொல்லி உனக்கு உள்ளம் உறுத்தி கொண்டிருக்கும். நீ நஷ்டம் போக விட மாட்டாய். அடுத்தவன் உனக்கு தந்தது அது எப்படியும் போகட்டும், உனக்கு பிரச்சனை இல்லை. 2 மாசத்திலே மீளவும் ஒரு ஓட்டாண்டியா அவன் இருப்பான். நாங்கள் 100% போட்டு கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், உழைக்க முடியுமான ஒரு மனிதர், இவருக்கு ஜகாத் கொடுத்து வேறு இல்லை, அவருக்கு சொல்லும் அவருடைய கையால முதலீடு செய்ய சொல்லி. ஏண்ட பங்கத்துக்கு நான் கொஞ்சம் போட்டுத்தாரன், 25% மாதிரி நான் புடி போட்டுத்தாரன், நீ போடறைய கொண்டு வா, நான் புடிய போட்டுத்தாரன், இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். சகோதரர், இதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சரியா? ஆகவே ஜகாத்த நபி அவர்கள் கொடுப்பது இருந்தால் அந்த சஹாபிகள் சதக்கா கொடுங்கடா அப்பா, கொடுங்கப்பா, ஜகாத்து கொடுங்கப்பான்னு சொல்லி இருப்பாங்க. ஆகவே ஜகாத் என்ன பாருங்க, ஜகாத் என்ற பாடம் ஹதீஸ் நூல்களிலும் ஃபிக்ஹ் நூல்களிலும் கிதாபுல் இபாதத் இபாதத் பாடத்துல தான் இருக்குது. புயோ என்ற ஒரு பெரிய பாடம் இருக்குது, அது வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டது, முதலையோடு சம்பந்தப்பட்டது. அதுல இருக்குது பெரிய ஒரு பாடம், அதுல எந்த பகுதியிலையுமே ஜகாத் எந்த பாடத்திலையும் வராது. ஜகாத் என்பது இபாதத்தினுடைய பாடத்தில் உள்ளது. ஆகவே இந்த நகைகளை இருக்கிறதுக்கு 15 பவுனை கழிச்சிட்டு 12 பவுனை கழிச்சிட்டு மற்ற பாவிக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என்பதெல்லாம் அதுக்கு மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். அல்லாஹ் குர்ஆனிலேயும் அதுக்கு சொல்ல ஆதாரம் இல்லை. அல்லாஹால நபி அவருடைய வாயிலையும் அவருடைய செயலிலையும் முடிவு வைக்கலை. ஆகவே பாவனைக்கு உள்ளதுக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை, விட்டுடுங்க. அது வருஷத்துல ஒருக்கா போட்டாலும் சரிதான். எது நீங்க உங்களுடைய எண்ணத்துல இது சேமிப்புக்குரியது என்று வைத்து அதை பாவிக்காமல் வைத்திருக்கிறீர்களோ அதுக்கு தங்கம் அல்லது வெள்ளி என்றால் வெள்ளி அதுக்குரிய நிசாபை பார்த்து ஜகாத் கொடுத்துக்கோங்க. ஏறக்கால நான் இந்த விருப்பட்ட ஒன்றையும் சொல்லி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். நகைக்குரிய ஜகாத் கடைசியாக பொருளா பெறுமதியான ஒன்று இருக்கு. வியாபார பொருள்ல பெறுமதியை கொடுக்கணும், ஏனைய எல்லாவற்றிலும் பொருளையே கொடுக்கணும். ஆடுண்டா ஆடத்தான் கொடுக்கணும், மாடுண்டா மாடத்தான் கொடுக்கணும், அதுக்கு பெருமதியை கொடுக்கிறார்கள். அரிசின்றா நெல்லுண்டா நெல்லத்தான் கொடுக்கணும். வியாபார பொருளை மற்றும் பெருமதியை தான் கொடுக்கணும், பொருளை கொடுக்க முடியாது. 2 வீதம் எத்தனை வந்திருக்குது, எவ்வளவு பெருமதியை பார்த்து அந்த பெருமதியை ஜகாத்தை கொடுப்பீங்க. மற்றவரை எல்லாம் பொருளைத்தான் கொடுக்க வேண்டும், அதுங்க சொல்லப்பட்டிருக்குது. அதை ஜகாத்தி திரட்டு போடுறது தான் சரி, பார்த்து ஜும்மா கூட வெந்தசி போடுறாங்க. வந்த ஆட்டை வந்திருக்கிற மாட்டை ஜும்மா கூட ஒக்ஷன் போடுறாங்க. பிள்ளை சகோதரர்களே, நான் ஜகாத்து கொடுப்பவர், ஜகாத் கொடுத்த பொருள் எதுவோ அதுதான் இந்த ஐந்து கூட்டத்தில் ஒருத்தருக்கு போய் சேரும். நான் கொடுத்திருக்கிறேன் இந்த ஜகாத் நிறுவனத்துக்கு அல்ல, யூ ஆர் மை ரெப்ரசன்டேட்டிவ், நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணிக்கேன், ஏஜென்டா. நான் எதனை தந்தேனோ அதனை நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். யூ கான்ட் சேஞ்ச், உங்களுக்கு மாற்ற முடியாது. யூ ஹேவ் நோ ரைட் டு சேஞ்ச், மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. நீர் மாற்றினால் நான் தந்த ஜக்காத் பொருளை நீர் அவருக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய ஜக்காத் பொருளை பெறத்தகுதியானவருக்கு நீர் வேறொன்றை மாற்றி கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஜக்காத் நிறைவேறாது. எனவே பொருள் என்றால் பொருள், அதனை எடுத்து பொருளாகவே கொடுக்க வேண்டும். பணத்துக்கு பணம், அதே போல வியாபார பொருளுக்கு பணத்தையே கொடுக்க வேண்டும். கடைசியாக ஜக்காத் பொருளை நகர்த்தல், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்த இடத்துல உங்களுடைய ஜக்காத் பொருள் இருக்குதோ அந்த இடத்துல தான் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கணும். இப்ப உங்களோட கடை இருக்குது ஜலைவெளியில் சொன்னா, நீங்க ஜலைவெளியில உள்ள இந்த எட்டு கூட்டம் மஞ்சு கூட்டத்துக்கு தான் உங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கணும். காரணம், நீங்க கடையில வியாபாரத்தை நடத்துறதுக்கு அந்த ஊர்ல உள்ளவன் தானே வந்து வாங்கணும், அவன் இல்லாவிட்டால் நீங்க எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், ஜக்காத் பொருள் எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரில் ஜக்காத் பெற தகுதியானவர்களுக்கு கொடுக்காமல் அடுத்த ஊருக்கு கொண்டு போக கூடாது. ஆகவே இது ஜக்காத் பொருள் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர்ல தான் கொடுக்கணும். இந்த விஷயத்தை ஞாபகம் வைங்க. ஆனால் சில கட்டங்கள் இருக்கும், அந்த ஊர்ல பெறுவதற்கு ஒருவருமே இல்லை என்றால், எப்படி உமர் ரபியல்லாஹுடைய காலத்தில் ஒரு பகுதியில் நடந்தோம், அந்த மாதிரி ஒரு நிலை வந்தா வேறு விஷயம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜக்காத் தர தகுதியான ஊர்களுக்கு நகர்த்தலாம். அப்படி எல்லாம் இல்லை சீதவிகளே, எங்கிற ஊரிலேயே எங்கிற பிரதேசத்திலே நிறைய பேர் என்ன வாயும் வயிறுமாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, உடம்புக்கு துணிமணி போடாதவங்க இருக்கிறாங்க, வீட்டுக்கு கூரை அடிச்சு போடுறதுக்கு வழி இல்லாதவங்க இருக்கிறாங்க, பெற்ற கடனை அடிச்சு போடுறதுக்கு வழிதான், அதே அவங்கள பார்த்து கொடுக்கணும். இறுதியாக, இந்த ஜக்காத்தினால வறுமை ஒழிப்பு செய்யலாம் என்பதற்கு ஒரு ஆதாரம் ஒன்று சொல்லுவாங்க, ஹபரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடந்த சம்பவம், அதையும் சொல்லி ரெண்டு நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் அவங்க ஆண்டதே ரெண்டு வருஷமும் ஐந்து மாதமும் சில நாட்கள், ரொம்ப குறுகிய காலம். அவங்களோட காலத்தில் ஜக்காத் கொடுக்க போன பெறுறதுக்கு ஆள் இல்லை. இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க, ஜக்காத்தை கொடுத்தால் வறுமை நீங்கி விடும். உண்மை என்றிருந்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடந்தது இப்படி இருக்க வேண்டும். எப்படி? மக்கள் வறுமையில் இருந்தார்கள், ஜக்காத் கொடுக்கப்பட்டது, செல்வந்தர்களாயினர், அப்படி எந்த அறிவிப்பும் இல்லை. மக்கள் ஜக்காத் கொடுப்பவர்களிடமிருந்து வாங்குவதற்கு முன் வரவில்லை, அவ்வளவுதான் இருக்குது. அவன் எதனால வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. நான் சொல்றது புரியுதா? ஜக்காத்து வறுமை ஒழிப்புண்டிருந்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹுடைய காலத்தில் ஜக்காத் கொடுக்கப்பட்டது வறியவர்களுக்கு, மக்கள் வறியவர்களாக இருந்தார்கள், ஜக்காத் பெற்றார்கள், பணக்காரர்களாக ஆகினார்கள் என்று வந்திருக்கோம். அப்படி வர இல்லை. ஜக்காத் கொடுத்தாலும் பெறத்துக்கு ஆள் இல்லை என்று வந்திருக்கு. அதே அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு வழியில வசதி உள்ளவங்களும் இருந்திருக்கிறாங்க. அல்லது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் இறை பக்தியில விசேஷம், அடுத்தவருக்கு தன்னுடைய கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல் மறைக்கிறதுல உன்னத நிலையில் இருந்தாங்க. உச்சந்தலைவுத உள்ளந்தால் வரைக்கும் வெட்கம் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. எனவே போதும் என்ற திருப்தி உள்ள மக்கள், பேணுதல் உள்ள மக்கள், வெட்கப்பட்டவர்கள், தனது கஷ்டத்தை அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் படைத்தவரிடம் மட்டுமே காட்டிக்கொள்ளக்கூடிய மக்கள், கொடுத்தாலும் இல்லவாப்பா எங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய மக்கள், இல்லாவிட்டாலும் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடிய மக்களாயிருந்தார்கள். எனவே தெளிவில்லாத ஒரு விஷயத்தை இவர்கள் தங்களுடைய கையால மடியால போட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் ஜக்காத் வந்து வறுமை ஒழிப்பு செய்தது என்று சொல்றது. அது ஜக்காத் செஞ்ச வறுமை ஒழிப்புன்றதுக்கு அங்கே எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த விஷயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக விட்டு ஏறத்தாழ இரண்டு மணி தியாகங்கள் இந்த விஷயங்கள் எங்களோட கலந்து உரையாடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு போதுமான அளவு சொல்லி முடித்திருக்கிறேன். வேறு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இந்த டேபிள் போக இந்த ஹேண்ட் அவுட் இன்னொன்று காட்டினே வியாபாரிகளுக்கு உள்ளது. அதை தேவையானவங்க எடுத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.